சகோதரன் டிமாஸ் உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த பனிமயமான தேசத்தில் இங்கே இன்றிரவு இந்த கிறிஸ்தவ சபையில் இங்கு இருப்பது ஒரு மகத்தான சாக்கியமாக இருக்கிறது. சற்று முன் நான் வீட்டிற்கு தொலைபேசியில் பேசினேன். இங்கு இருப்பதை காட்டிலும் அங்கே வடக்கில் சுமார் 20 பாகைகள் வெப்பமாக இருக்கிறதா? நான் அதை என்னோடு கொண்டு வந்திருக்க வேண்டும். நான் துரிதமாக வெளியேறி மீண்டும் உடனடியாக திரும்பிச் செல்வேன். எல்லா தாவரங்களும் உறைந்து கொண்டிருக்கின்றன. கிரீச், நீங்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அது நிச்சயமாகவே குளிராக உள்ளது. மேலும் இன்றிரவு இந்த அருமையான போதகரை சந்திப்பதிலும் சிறங்களாகிய உங்களை காண்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சற்று முன்புதான் அங்கிருந்து வந்தேன். இன்றைக்கு நான் செல்ல வேண்டியிருந்த டூசானில் இருந்து வருகிறேன். நேற்றிரவு வாகனத்தை ஓட்டிவிட்டு இன்று காலை சுமார் 2:30 மணிக்கு டூசானில் இறங்கினேன். அதன் பின்னர் நாள் முழுவதும் அங்கேயே இருந்தேன். மேலும் ஒரு சில நிமிடங்கள் கழித்து பாருங்கள், நான் உள்ளே நுழைந்து சுமார் 1:30 மணி நேரமாக அதுபோன்று இங்கே இருந்து வருகிறேன் என்று நான் நினைக்கிறேன். எனவே நான் மிக அதிகமாக உறங்கவில்லை, ஆனால் நான் இங்கு உறங்க செல்லாதிருக்க முயற்சிப்பேன். ஆனால் நாங்கள் இங்கு இருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சிறு பையன் இங்கே இந்த ஒலிபெருக்கிகளோடு சுற்றி விளையாடுகிறான். நான் பின்னால் அங்கே அந்த சிறு பிள்ளைகளுடைய இருக்கைகள் ஒன்றில் அமர்ந்தேன். குட்டி பையன் வந்து என்னை உண்மையாகவே வினோதமாக பார்த்தான். அப்பொழுது நான், குழந்தைகளாகிய நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அமரலாம், நான் அமரலாமா என்று கேட்டேன். இப்பொழுது அந்த குட்டி நபர்களை நான் நிச்சயமாகவே நேசிக்கிறேன். மேலும் இது இன்றிரவு இங்கு இருப்பதும் சுற்றி நின்று கொண்டிருக்கிற இந்த அருமையான ஜனக்கூட்டத்தை உடையதாக இருப்பதும் அருமையாக உள்ளது. வரவிருக்கும் கூட்டத்தை பற்றி சகோதரன் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரன் ரோஸ் உங்கள் யாவருக்கும் அதை குறித்து கூறியிருக்கிறார்கள் என்று இப்பொழுது நான் நம்புகிறேன். உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். உடனே வர்த்தக புருஷருடைய கூட்டத்தில் ராமதாவில் இருக்க வேண்டும். நாம் அங்கே ஒரு மகத்தான நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரன் வெல்மர் கார்ட்னர் ஒரு அற்புதமான ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர். மேலும் மற்ற ஊழியக்காரர்களும் ஓரல் ராபர்ட்ஸ் மற்றும் அநேகர் அங்கிருப்பர். மேலும் நாம் கர்த்தருக்குள் ஒரு மகத்தான நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரங்கள் சிலவற்றில் நாம் அந்த இடத்தில் ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை நடத்துவோம் என்று நான் நினைக்கிறேன். நான் சகோதரன் ஓரலை அழைக்க விரும்புகிறேன். மேலும் நாம் ஒன்று சேர்வோம். ஆமையா, அது அருமையானதாக இருக்காதா? அது அதற்கான ஒரு உண்மையான விடியலாக இருக்கும். அது இருக்காதா? ராமதாவில் நடக்கும் ஒரு சுகமளிக்கும் ஆராதனை அது அருமையாக இருக்கும். எனவே நாம் அதை செய்யலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கர்த்தர் நமக்காக ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை அருளுவார். எனவே நாம் இப்பொழுதிலிருந்து நற்செய்திகளை பரப்ப முயற்சிப்பதற்கு, ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கும், பல்வேறுபட்ட எல்லா சபைகளிலும் ஐக்கியம் கொள்ளவும் சபை சபையாய் செல்வோம். அந்த விதமாகத்தான் நாம் கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நான் அன்றொரு நாள் ஒரு மருத்துவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். நான் வெளிநாடுகளுக்கு செல்ல ஆயத்தமாக கொண்டிருக்கிறேன். அப்படியானால் நீங்கள் ஒரு சரீர பிரகாரமான பரிசோதனையை செய்ய வேண்டும். எனவே நான் பரிசோதனைக்காக உள்ளே இருந்தேன். அவர் எனக்கு அந்த அதிர்வலைகளை கொண்ட படம் ஒன்றை எடுத்து, நான், அது என்னவென்று என்ன கேட்காதீர்கள். மேலும் அவர் வினோதமான ஏதோ ஒரு காரியத்தை கண்டறிந்தார். மேலும் அவரால் திரும்பி வந்து அதை கூற முடியவில்லை. அவர் ஒரு மருத்துவர்களின் ஆலோசனை குழுவை வைத்துள்ளார், ஆனாலும் அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர், இதற்கு முன்பு நான் அதை ஒருபோதும் கண்டதே இல்லை என்றார். மேலும் அவர் பொதுவாக எப்படி அங்கே உணர்வு மற்றும் ஒரு அரை உணர்வு உள்ளது என்பதை குறித்த புகைப்படத்தை காண்பித்த போது, அவை ஒன்றுக்கொன்று நெருக்கமாய் இல்லாததாய் இருக்கிறது, ஆனால் எனக்கு அவை இரண்டும் ஒன்றாய் இருந்ததை அவர் கவனித்தார். எனவே உண்மையாகவே நீர் ஒரு வினோதமான நபராக இருக்கிறீர் என்றார். நான் அதை எப்பொழுதுமே அறிந்துள்ளேன், ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள் என்றேன். அவரோ, நாங்கள் அதை இதற்கு முன்பு ஒருபோதும் கண்டதில்லை என்றார். எனவே அவர் அதை குறித்து என்னிடத்தில் கூற வேண்டியதாக இருந்தது. நான், சரி என்றே. மேலும் நான், உங்களுக்கு தெரியும், நல்ல கர்த்தர் அவர் நம்மை உருவாக்கும் போது அவர் நமக்கு ஒரு சிறு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார் என்று நான் நினைக்கிறேன். நாம் ஒருவரை ஒருவர் போல தோற்றமளிப்பதில்லை. எனவே சில சமயங்களில் நாம் ஒருவரை ஒருவர் போல செயல்புரிவது கூட இல்லை. ஆனால் அவர் அதை அவருக்கு செய்கிறார். அவருடைய சொந்த வழியில் அதை உருவாக்குகிறார். நாம் பெரிய வடிவமைக்கும் எந்திரத்திற்குள்ளாக செல்கிறோம். மேலும் நான், அப்படியே இருக்க அவர் நம்மை விரும்பும் விதத்தில் அவர் நம்மை வடிவமைப்பார் என்றேன். மேலும் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை தவிர வேறு ஏதாவதாக இருக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். நாம் யாவரும் விரும்பக்கூடிய ஒரே காரியம், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். ஒவ்வொரு நாளும் சற்று நெருக்கமாக நடக்க வேண்டும் என்பதே நாம் விரும்புகிற ஒரே காரியமாயிருக்கிறது. அந்த மகத்தான ஐக்கியத்திற்காகவே, அதற்காகவே நாம் இயங்குகிறோம். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது! நாம் அதை பெற்றிருக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்துள்ளீர்களா? என்ன, அந்த மகத்தான நம்பிக்கை நமக்குள் தங்கியிருக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? நான் சபைகளில் ஒன்றில் கூறிக்கொண்டிருந்தேன். நான் முதலாவது ஒரு இடத்தில், அதன் பின்னர் மற்றொன்று. தேசத்தை சுற்றிலும் நான் சில நேரத்தில் ஒரு கருத்தை கூறுகிறேன். அதே சபையில் நான் அதை கூறலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் கட்டிடத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அங்கே நான் இதனால் ஒரு விதமாக பாரமாக இருந்தேன். இந்த ஜனங்கள் தாங்கள் தெரிந்துள்ள புதிய நடனத்தை இங்கே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆடிக்கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அதை நெளிந்தாடுதல் அல்லது ஏதோ ஒன்றாக அழைக்கிறார்கள். மேலும் நான், உலகம் என்னவென்று எனக்கு தெரியாது, மேலும் அந்த விதமாக நடனமாட ஜனங்கள் தங்களுடைய கால்களை உடைத்துக் கொள்ள விரும்புகின்றனர் என்று கூறினேன். எனவே சுமார் 26-27 வயது கொண்ட ஒரு நபர் அங்கே பின்னால் என்னை சந்தித்தார். திரு பிரண்ணாம் ஒரு நிமிடம் என்றார். மேலும் நான், என்ன ஐயா என்றேன். அதற்கு அவர், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு புரியவில்லையா என்றார். அப்பொழுது நான், எனக்கு புரியவில்லையே என்று நான் நினைக்கிறேன் என்றேன். எனவே அவர், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றார். மேலும் அவர், என்னால் உங்களுடைய கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறது என்றார். தொடர்ந்து, நீங்கள் 50 வயது நிரம்பிய ஒரு மனிதனாக இருக்கிறீர், ஆனால் நீங்கள் என் வயதில் இருந்தால் அது வித்தியாசமாக இருக்கும் என்றார். அப்பொழுது நான், ஒரு நிமிடம் பொறுங்கள் என்றேன். மேலும் நான் உன்னை விட 10 வயது இளைவனாக இருந்த போதே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். நான் இன்னமும் அதே சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன். நான் ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கிறதை கண்டேன். எங்கும் பிசாசு உருவாக்கக்கூடிய எல்லா காரியங்களை காட்டிலும் கர்த்தருக்கு சேவை செய்வதிலேயே அதிக சந்தோஷம் என்று கூறினேன். அது ஒரு திருப்தியை அளிக்கிறது. தாவீது ஒருமுறை, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று கூறினான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். காயப்பட்டிருக்கும் அந்த இளம் மான்களில் ஒன்றை நீங்கள் எப்போதாவது கண்டறிந்தால், ஒருவேளை நாய்கள் அதை பற்றி பிடிக்கும் பொழுது அதனுடைய பக்கவாட்டிலிருந்து ஒரு பெரிய மாம்ச துண்டை அல்லது வேறெங்கிருந்தாவது கடித்து இழுத்து விடுகிறது. அப்பொழுது அதற்கு ரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. மேலும் அதனை நாய் அதனை பின்தொடர முடியும். அது ஒரு மனிதனை போன்றல்ல. அதற்கு ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் அதனால் அந்த மானை வேட்டையாட முடியும். எனவே இந்த ஒரே வழியில் அந்த மானுக்கு ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்குமானால் அந்த மான் உயிர் வாழக்கூடிய ஒரே வழி தண்ணீருள்ள இடத்திற்கு சென்றடைவதே ஆகும். மேலும் அந்த மான் தண்ணீருள்ள இடத்தை சென்றடைய கூடுமானால் அது அந்த தண்ணீரை பருகும். அப்பொழுது அதற்கு ரத்தம் சுட்டுதல் நின்று போகும். மேலும் அது தப்பிக்க முடியும். அது மிகவும் புத்திசாலியாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது உங்களால் யூகித்து பார்க்க முடியும், அந்த இளம் மான்களில் ஒன்று காயம்பட்டு ரத்தம் அடிந்து கொண்டிருக்கையில் அது எப்படி தனது சிறிய தலையை உயர்த்துகிறது என்று பாருங்கள். மேலும் தண்ணீர் எங்கு உள்ளது என்பதை மூக்கினால் கண்டறிவதற்கான எல்லா புலனும் அதற்கு உள்ளது. அது தண்ணீரை கண்டடைய வேண்டும் அல்லது மடிந்து போக வேண்டும். மேலும் இப்போது அதற்கு அது மரணமும் ஜீவனுமாய் உள்ளது. அது அதற்கிருக்கின்ற ஒவ்வொரு மோப்ப சக்தியினாலும் அது முயற்சித்துக் கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருக்கிறது. அது அதனை கண்டறிய வேண்டும். இப்பொழுது அந்த விதமாகவே நாம் தேவனுக்காக தாகம் கொண்டிருக்க வேண்டும். புரிகிறதா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எங்காவது அவரோடு மறைந்து கொள்ளுங்கள் என்பதே என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையாயிருக்கிறது. இன்றிரவு இங்குள்ள எல்லோருடைய வாஞ்சையும் அதுவே என்றே நான் நம்புகிறேன். மேலும் இப்பொழுது ஒவ்வொரு இரவும் நான் இதை காண விரும்புகிறேன். நீங்கள் ஒரு இடத்தில் காணும் முகங்களை நீங்கள் அவர்களை மற்றொரு இடத்திலும் பார்க்கிறீர்கள். எனக்கு அது பிடிக்கும். நாம் எதற்காக இங்கே இருக்கிறோம் என்ற உங்களுடைய ஐக்கியத்தையும் மற்றும் வெளிப்படுத்தல்களையும் நீங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மேலும் ஓ, நான் ஃபீனிக்ஸில் ஒரு பண்டைய மாதிரியான எழுப்புதலை காண நிச்சயம் விரும்புகிறேன். ஓ, என்ன ஃபீனிக்ஸ் என்ற வார்த்தையை முதல் முறையாக நான் படித்த போது அதை குறித்து அது என்னை சிலிர்க்க வைத்தது. ஃபீனிக்ஸ், அரிசோனா. என்ன சிறு பையனா இருக்கையிலே நான், என்னால் அந்த இடத்திற்கு எப்போதாவது செல்ல முடிந்தால் நலமாயிருக்குமே, என்னால் எப்போதாவது அங்கே ஃபீனிக்ஸுக்கு செல்ல முடிந்தால் நலமாயிருக்குமே என்று எண்ணியிருந்தேன். இப்பொழுது அதை பார்க்கும் போது, நாம் இங்கே இருக்கும் போது மற்ற எல்லா இடங்களையும் போலவே அது முழுவதும் பாவத்தின் ஆழத்தில் இருப்பதை, சுற்றுலா பயணிகள் உள்ளே விடுவது, குடிப்பது, கேலி, ஒழுக்கக்கேடு, ஒவ்வொரு காரியமும் உள்ளதை நாம் கண்டறிகிறோம். ஆனால் அதே சமயத்தில் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனிங்கே இந்த பாறைவனத்தில் இருந்து சலித்தெடுத்த அசலான ரத்தினங்கள் தேவனுடைய மகிமையான ஜனங்களின் கிரீடத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் கண்டறிகிறீர்கள். அதற்காகத்தான் நான் இங்கே இன்றிரவு இந்த பெரும் கொந்தளிப்பில் கூட அவர்கள் கண்டறியும்படியாய் மற்றவர்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் வெளிச்சத்தை பிரகாசிக்க முயற்சிக்கிற சகோதரர்களாகிய உங்களோடும் மற்றும் சகோதரிகளாகிய உங்களோடும் என்னையும் இணைத்துக் கொள்ள இங்கிருக்கிறேன். அதே சமயத்தில் அவர்களில் அநேகர் அங்கே வெளியே இருக்கிறார்கள். நான் அதை குறித்து திருப்தி அடைகிறேன். இன்னும் உள்ளே வர வேண்டியவர்கள் அநேகர் உள்ளனர். அவர்களை அங்கே கொண்டு வர நம்மால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு சிறு வேத பாடத்தை வாசிப்பதற்கு சற்று முன்பு நான் மிகவும் தாமதமாக உள்ளே வந்த சுமார் 5 நிமிடங்களில் நான் ஒரு சில குறிப்புகளை எழுதினேன். மேலும் மத்திய வருமான வரித்துறை எனக்கு சில வருமான வரி விண்ணப்பங்களை அனுப்பியுள்ளது. நான் உடனடியாக சென்று அதை அஞ்சல் முத்திரையோடு பெற்றுக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. அதே சமயத்தில் இன்றைக்கு அதை பெற்றுக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். எனவே நான் அதை பெற்றுக் கொள்ள தபால் நிலையத்துக்கு வந்தேன். நான் உள்ளே வந்ததும் பில்லி, நீங்கள் விரைந்து செல்வது நல்லது என்று கூறினான். எனவே இங்கே நான் அந்த நபர்களையே திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதாயிருந்தது. என்னே அவர்கள் நீதிமன்ற வாசல்களில் நீதியை குறித்து பேசுகிறார்கள், ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று நான் வியப்புறுகிறேன். ஆம், நான் அப்படிப்பட்டதை ஒருபோதும் கண்டதே இல்லை. கூட்டத்தின் கடன்களை அடைக்க அதன் பேரிலான குற்றத்தோடு கடந்த 50 ஆண்டுகளில் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு காசோலையின் பேரிலும் நான் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். பாருங்கள், $355,000. அப்பொழுது நான், என்னை சுட்டு தள்ளிவிடுங்கள் என்றேன். நான் அதை எப்படி செலுத்துவேன்? நான் 55 சென்டுகளுக்கு மேல் கூட நான் பெற்றிருக்கவில்லையே என்றேன். எனவே நான் அதை எப்படி செலுத்துவேன் என்றேன். மேலும் அவர்கள் என்னை 5 ஆண்டு காலமாக படாத பாடுபடுத்தியுள்ளனர். ஜனங்கள் அந்த விதமாக அளிக்கிறார்கள். உதாரணமாக, நாங்களும் தொடர்கூட்ட முகாமை நடத்தும் போது, மேலும் ஜனங்கள் என்னுடைய பெயர் வில்லியம் பிரணாம் என்பதை மாத்திரமே அவர்கள் அறிவார்கள். அவர்கள் செலவுகளுக்காக மட்டுமே ஒரு காசோலையை பயன்படுத்துகிறார்கள். ஊழியக்காரர்கள் அதை குறித்து கவனித்துக் கொள்கிறார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் காணிக்கை எடுத்ததே இல்லை. எனவே அவர்கள் அதை எடுக்கையில் ஒரு வாரத்திற்கு $100 என்று நான் என்னுடைய சபையிலிருந்து ஒரு சம்பளத்தை பெற்றுக் கொள்கிறேன். மேலும் இந்த காணிக்கை, ஆனால் ஒவ்வொருவரும் பாருங்கள், அதாவது அவர்கள் அதை போடுகிறார்கள். அடுத்த நாள் காலை அந்த நிதிக்குழுவின் தலைவராக இருந்த ஒருவர் அவர் வந்து, சகோதரன் பிரணாம், நீங்கள் இந்த காசோலைகளில் கையொப்பமிட வேண்டும் என்று கூறுவார். மேலும், ஏன், நான் அவைகளில் கையொப்பமிடுவேன். அவர் அவைகளை உள்ளே வைத்துக் கொள்வார். மேலும் அதன் பின்னர் அவர்கள் அவை யாவற்றையும் சரிபார்த்தனர். அதில் 1 சென்ட் காசு கூட எனக்காக செலவிடப்படவே இல்லை. ஆனால் நான் அந்த காசோலையில் கையொப்பமிட்ட போது அது என்னுடையதாக இருந்தது என்று அவர்கள் கூறினர். ஜனங்கள் அதை எனக்கு கொடுக்கிறார்கள், அதன் பின்னர் நான் அதை சபைக்கு கொடுக்கிறேன். ஓ, என்ன, முதலில் நான் உண்மையாகவே மோசமாக உணர்ந்தேன். அதன் பின்னர் நான் நம்புகிறேன், வேதாகமத்தில் தேவனுக்காக ஒரு ஆவிக்குரிய உத்தியோகத்தை கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதனும் மத்திய அரசாங்கங்களோடு தொடர்பு கொள்ளப்பட்டிருந்தான் என்பதை நான் கண்டறிகிறேன். அதை திரும்பவும் சரிபார்த்து அதை கண்டறியுங்கள். அது உண்மை. மோசே, தானியேல், யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து மரண தண்டனையின் கீழ் மத்திய அரசின் கையால் மரித்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான், திவ்ய வாசகனாகிய யோவான், எல்லோரும் உபத்திரவத்தில் பாடுபட்டனர். ஏன்? அது சாத்தானின் சிங்காசனமாயிருக்கிறது. உங்களுக்கு அது தெரியுமா? சாத்தான் இயேசுவை கொண்டு சென்று அவருக்கு எல்லா ராஜ்யங்களையும் உலகத்தையே ஒரு நொடியில் காண்பித்தான் என்பதை நீங்கள் அறிவீர்களா? மேலும் அவன், அவைகள் என்னுடையவை, நான் விரும்புகிற எதை வேண்டுமானாலும் அவர்களோடு செய்கிறேன். புரிகிறதா? நீர் என்னை விழுந்து பணிந்து கொண்டால் நான் அவைகளை உமக்கு தருவேன் என்றான். அப்படியானால் அவர்கள் யாரை சேர்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு புரிகிறதா? நாம் நமக்கு சொந்தமானதை குறித்து நினைப்பதையே வெறுக்கிறோம், ஆனால் அதுவோ அவ்வாறு உள்ளது. எனவே அவர் கூறினார், இயேசு அப்பாலே போ சாத்தானே என்றார். 1000 வருட அரசாட்சியில் அவர் அவைகளுக்கு சுதந்திரவாளியாவார் என்பதை அவர் அறிந்திருந்தார். 1000 வருட அரசாட்சியில் எப்பொழுது அவைகள் அவருடையதா இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த தேசங்கள் தேவனால் ஆளுகை செய்யப்பட்டிருந்ததானால் நலமாயிருக்குமே. ஆனால் ஒரு நேரம் இருக்கும், அவர்கள் பெற்றுள்ள ஐக்கிய நாடுகள் மற்றும் தேசங்களின் சங்கங்கள் மற்றும் உள்ள ஒவ்வொன்றும் சமாதானத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றன. ஆனால் அதனுடைய உச்சியிலும் மற்றும் அரசியலிலும் சாத்தான் இருக்கும் வரையில் என்ன சம்பவிக்கப் போகிறது? அவர்கள் நிச்சயமாக சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஆனால் எல்லா ஆயுதங்களும் அடுக்கி வைக்கப்படும் ஒரு நேரம் உண்டாகும். மணியோசை துணிக்கும். காலை நித்தியமாகவும் பிரகாசமாகவும் தெளிவாகவும் விடியும். நம்முடைய ராஜா அவருடைய சிங்காசனத்தை எடுத்துக் கொள்வார். ஓ, பாடுதல் இருக்கும், ஆரவாரம் இடுதல் இருக்கும். மேலும் ஒரே கொடியும், ஒரே ஜனங்களும், ஒரே தேசமும், ஒரே பாஷை பேசுதலும் பரலோகத்தில் இருக்கும். ஆமேன். அந்த நேரத்துக்காகவே நான் ஏங்குகிறேன். அந்த லக்கை நோக்கியே நான் தொடர்ந்து கொண்டு தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன். என்றோ ஒரு நாள் அது முடிவரும் போது என்னால் கூற முடியும், மேலே வா என்று அவர் என்னிடத்தில் கூறுவதை என்னால் கேட்க முடியும். நான் கர்த்தருடைய நாமத்தில் இன்றிரவு இங்கே ஃபீனிக்ஸில் இருக்கிறேன். என்ன சம்பவித்துள்ளது என்பதை நான் விளக்கி கூற விரும்ப மாட்டேன். ஜனங்களாகிய உங்களில் அநேகர் அந்த ஒளிநாடாக்களை கொண்டு செல்கிறீர்கள். ஐயா, இது என்ன சமயம் என்ற அந்த ஒன்றை நிச்சயமாக பெற்றுக் கொள்ளுங்கள். நான் வீட்டை விட்டு புறப்படும் முன்னர் அது அளித்ததாகும். ஒரு தரிசனம் என்னை இங்கு அனுப்பியது. அது என்னவென்று எனக்கு தெரியாததாய் உள்ளது. எனக்கு தெரியாது. நான் ஒளிநாடாவை விற்கும் ஒருவன் அல்ல. மேலும் நான் அந்த காரியங்களை வலியுறுத்துகிறதில்லை. நாங்கள் அவைகளை பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் உலகம் முழுவதிலும் ஒரு ஒளிநாடா விநியோகத்தை வைத்துள்ளோம். காடுகளுக்குள்ளும் மற்றும் எங்கும் அவர்கள் காதுகளில் ஒரு சிறிய பொருளை வைத்து அவர்கள் கேட்கின்றனர். மேலும் அதை ஒளிநாடாவிலிருந்து ஒளிநாடாவில் பதிவு செய்து மற்றும் அங்கே நின்று மற்ற மொழியில் அதை மொழிபெயர்க்கின்றனர். அது உலகம் முழுவதும் செல்கிறது. மேலும் ஆனால் என்னிடம் இருந்த ஒன்று, ஐயா இது என்ன சமயம் அல்லது ஐயா இதுதான் அந்த சமயமா என்பதை நான் 3 வாரங்களுக்கு முன்பு சனிக்கிழமை இரவு சபையிலே அளித்தேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தரிசனங்களை கண்ட பிறகு என்னுடைய ஜீவியத்தில் இதற்கு முன்பு இதை போன்று எந்த ஒரு காரியத்திலும் நான் ஒருபோதும் கண்டதில்லை. மேலும் அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் அவர் என்னை இங்கே அனுப்பினார். அது எதை பொருட்படுத்துகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் இங்கே இருக்கிறேன். நான் நேர்மையாகவும் மற்றும் உத்தமமாகவும் இருக்க வேண்டும். மேலும் அதுவே நாம் தேவனிடத்திலிருந்து எப்போதும் எங்கிருந்தாலும் எதையாவது பெற்றுக் கொள்வதற்கான ஒரே வழி உத்தமமாய் இருப்பதேயாகும். காரணம், மனிதர் அறிந்து கொள்வார்கள், தேவன் அறிந்திருக்கிறார். துவக்கத்தில் நீங்கள் இல்லை, நீங்கள் இருக்கிறீர்களோ அல்லது இல்லையோ மேலும் அந்த மனிதர் அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் ஒரு சமயம் ஒரு மனிதன் தீர்க்கதரிசன முறைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். மேலும் தேவன் கூறினார், இல்லை, அந்த உண்மையான தீர்க்கதரிசி அவனிடத்தில் கூறினார். நாம் நினைவில் கொள்வோமாக, நமக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் இருந்து வந்துள்ளனர். ஒரு தீர்க்கதரிசியினுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறும் போது மாத்திரமே அவன் அறிந்து கொள்ளப்படுகிறான் என்றான். எனவே நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது கூறுவதற்கு முன்பு தேவன் அவ்வண்ணமாய் கூறினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்ற நிச்சயமுடையவர்களாய் இருப்பது நமக்கு மேலானதாகும். நேர்மையாயும் உத்தமமாயும் இருங்கள். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் ஜபத்திற்காக வணங்குவோமாக. இப்பொழுது அடுத்த சில நிமிடங்களுக்காக நாம் ஒவ்வொரு கவலைகளையும் இப்பொழுது ஒருபுறம் தள்ளி வைப்போமாக. நான் எதிர்பார்க்கிறேன், இன்றிரவு இங்குள்ள இந்த அருமையான சிறுகிட்ட ஜனங்களில் என்றோ ஒரு நாளில் இயேசுவானவர் வந்து மண்ணிலிருந்து எழுப்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ரத்தினங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அவர்கள் அங்கே இருப்பார்களா அல்லது இல்லையா என்ற நிச்சயம் கூட இல்லாத சிலர் இங்கே இருக்கலாம். உங்களுக்கு மற்ற காரியங்கள் தேவைப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையே ஒரு தேவை இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவதனால் அது தேவனுக்கு தெரியப்படுத்தப்படட்டும். தேவனே, இப்பொழுது நான் என்ன பொறுப்படுத்துகிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதி. நான் சுகவீனமாக இருக்கிறேன், எனக்கு சுகமளித்தல் தேவை. நான் வழிதவறி இருக்கிறேன், நான் ஒரு ஐக்கியத்துக்கு திரும்பி வர வேண்டும். நான் திரும்பி வர வேண்டும், நான் தவறியுள்ளேன். நான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன். இன்றிரவு திரும்பி வருவதற்கு எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, நாங்கள் ரத்தத்தின் வழியின் மூலமாக இப்பொழுது சிங்காசனத்தை அணுகிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆரோன் அந்த கிருபாசனத்திற்கு முன்பாக உள்ளே சென்ற போது அவன் தன்னுடைய கரத்தில் முதலில் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி சென்றான். நாங்கள் இன்றிரவு விசுவாசத்தினாலே கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி தைரியமாக நடந்து செல்கிறோம். எங்களுடைய சொந்த நீதியில் அல்ல, ஆனால் அவருடைய நீதியில் வருவதற்கு எங்களுக்கு ஒரு உரிமை உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். ரத்தம் எங்களுடைய சுத்திகரிப்பை குறிக்கிறது. பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். முதலாவது நாங்கள் எங்களுடைய தவறுகளையும் எங்களுடைய சிறிய பிழைகளையும் எங்களுடைய ரகசிய பாவங்களையும் எங்களுடைய அறியப்படாத பாவங்களையும் அறிக்கை செய்யும் நீர் எங்களுடைய எல்லா மீறுதல்களையும் எங்களுக்கு மன்னித்து எங்களிடத்தில் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். மேலும் நாங்களும் கூட ஊழியர்கள் என்ற முறையில் ஆசாரியர்களாக இருந்து ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் கர்த்தாவே, நாங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம். நாங்கள் ஜனங்களை நேசிக்கிறோம். தேவனுடைய கோபாக்கினையை ஜனங்களுக்கு தடுக்க மோசே தன்னையே திறப்பின் வாயிலில் கிடத்தினது போல நாங்கள் உணர்கிறோம். ஜனங்களை ரட்சிக்க கிறிஸ்து தாமே திறப்பின் வாயிலே தன்னை கிடத்தின போது அது கிறிஸ்துவின் நீதியை குறித்த என்ன ஒரு வெளிப்பாடாக இருந்தது. மேலும் பிதாவே, எங்களுக்குள்ளாக இருக்கிற அவருடைய ஆவியோடு நாங்கள் அவருடைய ஊழியக்காரராக இருக்கிறபடியால் இந்நிரவு இங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாவிக்கு முன்பாக தன்னை நிறுத்தி தேவனே அவர்களிடத்தில் இரக்கமாயிரும் என்பானாக. சுகவீனமும் தேவையும் உள்ளவர்களுக்காக நாங்கள் கதறுகிறோம். ஏனென்றால் அந்த விலையேறப்பெற்ற கரங்களை அவர்களில் சிலர் முதியோராய், சிலர் வாலிபராய், சிலர் நடுத்தர வயதுள்ளவர்களாய் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். கர்த்தாவே, அதை குறித்த எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள். மகிமையில் உள்ள உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நீர் பதிலளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்றிரவு சுகவீனமாய் உள்ளே வந்த அநேகர் இங்கிருந்து வெளியே செல்லும் போது அவர்கள் நலமுடனும் சுகத்துடனும் வெளியே செல்வார்களாக. ஏதோ காரியம் சம்பவிக்கிறதை அவர்களால் அதை விளக்கி கூறக்கூட முடியாது, ஆனால் அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். கர்த்தாவே, வழிதப்பி போயிருக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டு செல்வார்களாக. அவர்கள் கிறிஸ்துவை எங்கே விட்டார்களோ அங்கேயே திரும்பி வந்து அவரை தெரிந்து கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்வார்களாக. அவர்கள் திரும்பளித்தல்களை செலுத்தும்படி செல்வார்களாக. கர்த்தாவே, ஒருபோதும் வராதிருக்கிறவர்கள் கூண்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு சுதந்திரமாய் இருப்பதற்கான வெளியேறப்பட்ட சுதந்திரத்தையும், உலகத்தின் காரியங்களினாலும் இந்த உலகத்தின் கவலைகளினாலும் ஒருபோதும் கட்டப்படாமல் கிறிஸ்துவுக்குள் விடுதலையாக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்து கொள்ள அருள் புரியும். பிதாவே, இதை அருளும். இப்போது எங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையையும் உம்முடைய ஊழியக்காரனையும் ஆசீர்வதியும். மேலும் நாங்கள் உமக்கு துதி செலுத்துவோம். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இப்பொழுது நாம் ஒரு பாடப்பகுதிக்கான வேத வாக்கியத்தை இல்லை, சரியாக கூறினால் ஒரு பாடத்திற்கான ஒரு வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்றால் முதலாம் கொரிந்தியர் 14:8 முதலாம் கொரிந்தியர் 14:8 இந்த விதமாக வாசிக்கிறோம். அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? நாம் இதன் பேரில் இப்பொழுதிலிருந்து இன்னும் 2 வாரங்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய போதுமான பாடப்பகுதியாய் இது இருக்கும். மேலும் அதே சமயத்தில் அதனுடைய விளிம்புகளை கூட ஒருபோதும் தொட முடியாது. ஆவியினால் ஏவப்பட்டுள்ள வார்த்தையை குறித்து ஏதோ ஒரு காரியம் உண்டு. நீங்கள் அந்த ஒரு பாடப்பகுதியின் பெயரிலேயே தொடர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் அதனோடு முழு வேதாகமத்தையும் இணைக்க முடியும். அது சரியாய் உள்ளது. ஒரு நாள் ஒரு நபர் என்னிடம் கேட்டார், நீ எப்படி அதே பாடப்பகுதியை எடுக்க முடியும் என்று கேட்டார். அப்பொழுது நான், ஓஹோ என்னே, நீங்கள் அதிலிருந்து எந்த ஒரு சூழலையும் எடுக்க முடியும் என்றேன். நான் தரையில் கிடந்த ஒரு சிறிய 3 இலைகள் உள்ள மணல் புல்லை எடுத்து அதை உயர்த்தி பிடித்தேன். அந்த மனிதன் டூசானில் இருந்து வந்து இன்றிரவு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் கலிபோர்னியாவில் உள்ள பசடேனோவில் இருந்தோம். மேலும் நான் இந்த 3 இலைகளை கொண்ட மணல் புல்லை நான் எடுத்து அதன் பேரில் 25 வருடங்கள் பிரசங்கிக்க முடியும். அதில் எப்படி ஒரு ஜீவன் உள்ளது என்றும், அது அதனுள் உள்ளது என்றும், எப்படி 3 இதழ்களும் ஒன்றில் திருத்துவமாய் இருக்கின்றன. மேலும் ஓ, நாம் அதை குறித்து இன்னும் பல காரியங்களை கூற முடியும் என்றேன். அப்படியானால் ஒரு வேத வாக்கியத்தை குறித்து என்ன? அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது நித்தியமானது. அதற்கு முடிவே இல்லை. அது தொடர்ந்து போய்கொண்டே 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 இருக்கிறது. அது நமக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. இப்பொழுது இதன் பேரில் நான் இன்றிரவு பேச விரும்புகிறேன். ஒரு எக்காலம் விளங்காத சத்தமிடுகிறது. நான் அந்த வருமான வரி விவகாரத்தின் பேரில் சிந்தித்துக் கொண்டிருந்த போது, ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில், அப்பொழுது நான், இன்றைக்கு நிச்சயமாக இருக்கிற எந்த ஒரு காரியமும் இல்லை, ஒவ்வொரு காரியமும் அதற்கு நிச்சயமில்லாத அத்தகைய தன்மையே பெற்றுள்ளது என்று எண்ணினேன். மேலும் நிச்சயமற்றதாய் இருக்கிற எந்த காரியமும் நம்பப்பட முடியாது. நிச்சயமற்றதாய் இருக்கிற எந்த காரியமும் நம்பப்பட முடியாது. அது நிச்சயமா இல்லை என்றால் அதிலிருந்து நீங்கள் விலகியிருங்கள். நீங்கள் ஒரு வியாபாரத்தை உடையவராயிருந்தால், மேலும் அது நாம் தற்பொழுது வர்த்தக புருஷர்களை உடையவர்களாயிருக்கிறோம், அவர்களில் பலர் அவ்வாறு இருக்கலாம். நீங்கள் நிச்சயமில்லாத ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அதில் மிக அதிகமான முதலீட்டை செலுத்தப் போகிறதில்லை. ஏனென்றால் அந்த பங்காதாயம் நிச்சயமற்றது. மேலும் நீங்கள் அதில் மிக அதிகமான முதலீடு செய்ய மாட்டீர்கள். அல்லது நீங்கள் ஒரு நல்ல புத்திசாலித்தனமான வர்த்தக புருஷனாய் இருந்தால், நீங்கள் முதலீடு செய்ய கொஞ்சம் பணத்தை வைத்திருந்தால், நிச்சயமாய் இருக்கிற ஒரு காரியத்தை, நம்பகமான ஒரு காரியத்தை, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் கண்டறியும் வரை காத்திருந்து ஆராய்ந்து பார்ப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் சேமித்து வைத்துள்ள கொஞ்சம் பணத்தையும் நீங்கள் இழக்க விரும்புவதில்லை. ஏனென்றால் அதனை கொண்டே நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை நடத்த வேண்டும். இந்த முதலீட்டின் பேரில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஊதிய தொகையிலிருந்து, பங்காதாயங்களில் இருந்து, நீங்கள் வாழ்வதற்கு ஏதாவது அதன் மூலம் பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் சேமித்து வைத்துள்ள இந்த சிறிய பணம், அதை உங்களுடைய சட்டைப்பையில் வைத்துவிட்டு அங்கேயே விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் திருடர்கள் திருடிவிடுவார்கள். புரிகிறதா? வேண்டாம், அதை செய்யாதீர்கள். நீங்கள் அதை வைத்திருந்தால் அதை ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். மேலும் அதன் பின்னர் நாங்கள் உங்களுடைய முதலீட்டின் உறுதியை குறித்து நிச்சயத்தை செய்ய வேண்டும். நீங்கள் அதை செய்யாவிடில் ஏன் அதை ஒருபோதும் முதலீடே செய்ய வேண்டாம். எனவே இன்றிரவு வியாபாரமானது ஒரு நடுங்கும் நிலையில் உள்ளது. நடைமுறையில் உள்ள எந்த வியாபாரமும் ஒரு நடுங்கும் நிலையிலேயே உள்ளது. ஏனெனில் உலகம் ஒரு நடுங்கும் நிலையில் உள்ளது. நீங்கள் உங்களை அனுமதிக்க முடியாது. இப்பொழுது நான் எங்காவது ஒரு அருமையான சிறிய வீட்டை எனக்கு கட்ட இவ்வளவு பணத்தை சேமிக்கப் போகிறேன். அது மிகவும் நடுக்கமானது. நான் அதை உங்களுக்கு சொல்வேன், ஏனெனில் அரசாங்கமானது அதை ஒரே இரவில் எடுத்துக் கொள்ளக்கூடும். ஓ, நம்முடைய ஜனநாயகம் கொண்டுள்ள காரியங்கள் உண்மையாகவே நடுங்கும் அளவிற்கு அவ்வளவாய் சீர்கட்டு போயுள்ளது. நம்முடைய ஜனநாயகத்தில் அதிகமான நம்பிக்கையை நாம் வழக்கமாக வைக்க முடியும். மேலும் இது அரசாங்கத்தின் சிறந்த முறைமை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னமும் நம்முடைய ஜனநாயகம் நிலைகுலைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த தேசத்தில் நம்முடைய ஜனங்கள், நமக்கு ஒரு அரசியல் அமைப்பு உள்ளது. இந்த அரசியல் அமைப்பே நம்முடைய கடைமுடிவானதாய் உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் அதில் நம்முடைய அரசியல் அமைப்பு நிலைகுலைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது ஏற்கனவே பல சமயங்களில் சீர்குலைந்து காணப்படுகிறது. மறைந்த திரு ரூஸ்வெல்ட் அதை நாசம் செய்தார். எனவே பாருங்கள், அது தகர்வுறக்கூடியதை நீங்கள் காண்கிறீர்கள். நீங்கள் அதற்குள் அதிக நம்பிக்கையை வைக்கக்கூடியதாக இல்லை. அரசியல் ஓ என்ன எப்படி நிலைகுலைந்து உள்ளது. ஜனங்கள் அரசியலை குறித்து வாதிடுகிறார்கள், மேலும் வாதிடுகிறார்கள், மேலும் வாதிடுகிறார்கள், மேலும் அண்டை விட்டாரும் மற்றும் ஒரு காலத்தில் நல்ல நண்பர்களாக இருந்தவர்களும் அதை குறித்து வம்பிட்டு பிரிவார்கள். சில ஜனாதிபதிகள் எழும்புவர், அல்லது வேறு யாராவது மாவட்ட உயர் அதிகாரி பதவிக்காக அல்லது வேறு எதற்காவது, மற்றும் மற்ற நபர் அரசியல் பாதுகாப்பின் மற்றொரு பக்கத்தின் பேரில் போட்டியிடுவார். மேலும் அரசியல் அவர்கள் அதை குறித்து வாதிடும் அளவிற்கு ஒருவரோடு ஒருவர் அவர்கள் சண்டையிடுவார்கள். மேலும் நான் அல்ல, நான் எவருடைய உணர்வுகளையும் புண்படுத்தவில்லை என்று நம்புகிறேன். ஆனால் முழு காரியமும் அழுகி போய்விட்டது என்றே நான் கருதுகிறேன். புரிகிறதா? ஆமையா, அப்படி என்றால் எப்படியும் நல்லதல்லாத ஒன்றை பற்றி நீங்கள் ஏன் வம்பிட்டு வாதிடுகிறீர்கள்? அது சரி, அது மிகவும் மோசமானது. யாரோ ஒருவர் ஒரு நாள் என்னிடம் கூறினார். அவர், நீங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கப் போகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு நான் வாக்களித்து விட்டேன் என்றேன். அதற்கு, ஓ, இந்த தேர்தலிலா என்றார். அப்பொழுது நான் இயேசுவுக்காக வாக்களித்தேன் என்றேன். நான் உங்களுக்கு சொல்லுவேன், இரண்டு பேர் எனக்காக வாக்களித்தனர் என்றேன். நான் தேவன் எனக்காக வாக்களித்தார், பிசாசு எனக்கு எதிராக வாக்களித்தார். நான் தேவனுக்காக வாக்களித்தேன், எனவே நான் என்னுடைய வாக்கை சரியாக பெற்றுக் கொள்கிறேன் என்றேன். நீங்கள் உங்களுடைய வாக்கை எங்கே அளிக்கிறீர்கள், எப்படி வெளியே வரப்போகிறீர்கள் என்பதை பொறுத்தது. ஆகையால் அண்மையில் உங்களுக்கு ஒரு சிறு இடத்தை காட்டுவதை கவனியுங்கள். அதன் பின்னர் நாம் அதை விட்டுவிடுவோம். இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அது முற்றிலுமாக சிகாகோ மற்றும் பல இடங்களில் நிரூபிக்கப்பட்ட போது அவர்கள் வாக்களிக்க கிடைத்த எந்திரங்கள் அவை ஜனநாயக கட்சியால் அமைக்கப்பட்டவை. அதாவது ஒவ்வொரு முறையும் நீங்கள் திரு நிக்சனுக்காக வாக்களித்த போது அதே சமயத்தில் நீங்கள் கென்னடிக்காகவும் வாக்களித்ததாயிருந்தது. எனவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பில்லை. மேலும் அது நிரூபிக்கப்பட்டு விட்டதே. நீங்கள் மற்றொரு இரவு மானிட்டர் செய்தியில் கூறியதை கேட்டீர்கள். மேலும் அவர்கள் கிழக்கு மிசிசிப்பியிலிருந்து தேசம் முழுவதும் ஒரு கணக்கெடுப்பு நடத்திய போது திரு நிக்சன் 4-1 என்றே இந்த வாக்கெடுப்பை பெற்றிருந்தார். ஒரு மனிதன் எப்படி வெற்றி பெற முடியும்? அது திரு கென்னடிக்கானதா இருந்திருந்தால் அது அந்த விதமாகவே இருந்திருக்கும். நான் எந்த கட்சியும் இல்லை, என்னுடைய கட்சி பரலோகத்தில் இருக்கிறது. இன்றிரவு நான் அவர்களோடு இங்கே இருக்கிறேன். நான் முன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டு நம்முடைய ராஜாவை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், பூமிக்குரிய இந்த காரியங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன என்று நான் உங்களுக்கு கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கு இல்லை, அவைகளில் எந்த நம்பிக்கையும் வைக்க முடியாது. அவை நிச்சயமற்றவை. மேலும் நிச்சயமற்ற எந்த காரியத்தில் இருந்தும் நான் அதிலிருந்து விலகிவிடுவேன். அந்த எதிர்மறையான காரியத்தை நான் விரும்புகிறதில்லை. எதிர்மறையான பக்கத்தில் நான் கலந்து கொள்ள விரும்புகிறதில்லை. நான் நேர்மறையான பக்கத்தில் இருக்கவே விரும்புகிறேன். இப்பொழுது இல்லற வாழ்க்கை நிச்சயமற்றதாகியுள்ளது. உங்களுக்கு தெரியும், நான் அன்று நாள் எங்கோ பத்திரிகைகளில் ஒன்றில் அமெரிக்க விவாகரத்து விகிதம் உலகத்தில் உள்ள வேறெந்த நாட்டை காட்டிலும் அதிகமாக உள்ளது என்ற ஒரு பகுதியை கண்டேன். மேலும் நாம் ஒரு மத சம்பந்தமான தேசமாக இருக்க வேண்டும். ஆம், அது மதம் சார்ந்ததாக இருக்கலாம், சரி, ஆனால் சரியான விதத்தில் இல்லை. புரிகிறதா? மதம் ஒரு போர்வையாக இருக்கிறது. நாம் எதிலிருந்து நம்முடைய போர்வையை உருவாக்குகிறோம் என்று கூறுவது கடினமாக உள்ளது. ஆதாம் அத்தி இலைகளில் இருந்து சிலவற்றை செய்ய முயன்றான், அது கிரியை செய்யவில்லை. அவன் தேவனை சந்திக்க வெளியே வந்த போது அது மிகவும் நடுக்கம் கொண்டது. எனவே மதம் அதை சந்திப்பதில்லை. ஆனால் நம்முடைய விவாகரத்து விகிதம் நம்முடைய விவாகரத்து விகிதம் மற்ற எல்லா நாடுகளை காட்டிலும் அதிகமாய் உள்ளது என்பதை உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? நம்முடைய வீடுகளில் ஒழுக்கக்கேடு நடமாடுவதை நாம் கண்டறிகிறோம். அது தேசத்தின் கணக்கெடுப்பில் ஒரு பெரும் சதவிகிதம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியூட்டுகளாயிருந்தது. மற்றும் ஒஹையாவில் தான் கிறிஸ்தவம் பற்றி ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். மேலும் 1% கூட சபைக்கு செல்லவில்லை என்பது கவலைக்கிடமானதாயிருந்தது. மேலும் அதன் பின்னர் சபைக்கு சென்ற சுமார் 80% அவர்கள் ஏன் சென்றார்கள் என்றே தெரியவில்லை. அவர்கள் ஏன் செல்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் வெறுமன சபைக்கு செல்கிறார்கள். நீங்கள் ஏன் செல்கிறீர்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு குழந்தையா இருந்தபோது தாயார் எங்களை அழைத்து சென்றார், எனவே நாங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். மேலும் அதன் பின்னர் இப்பொழுது அதை குறித்த மற்றொரு சதவீதத்தினர் அவர்கள் சென்றதோ ஓ அவர்களுடைய அண்டை வீட்டாரை சந்தித்து சிறிது நேரம் பேசவே என்றனர். பார்த்தீர்களா? ஏன் அது ஆபத்தானதாய் உள்ளது. இல்லற வாழ்க்கை போய்விட்டதில் வியப்பொன்றுமில்லையே. பாருங்கள், எந்த இல்லற வாழ்க்கையும் நிலையானதாக இல்லை. ஒரு மனிதனை மணக்கப் போகிற எந்த பெண்ணும் அவள் அந்த மனிதனை குறித்து நிச்சயமுடையவளா இல்லை என்றால் அவள் அவனை அப்படியே விட்டுவிடுவது நல்லது. மேலும் ஒரு ஸ்திரீயை மணக்கப் போகிற எந்த மனிதனும் நிச்சயமற்றவனா இருந்தால் நீங்கள் அவளை அப்படியே விட்டுவிடுவது நல்லது. தேவன் உங்களுக்கு பதிலளிக்கும் வரையில் அதன் பேரில் நீங்கள் ஜெபிப்பது நல்லது. அதன் பின்னர் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஆனால் நாம் முதலில் அதன் பேரில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆம். இப்பொழுது ஒரு கல்வி திட்டத்தின் மூலம் நாம் உலகை மாற்ற முயற்சித்துள்ளோம் என்பதை நாம் கண்டறிகிறோம். மேலும் நாம் உண்மையாகவே அதிலிருந்து நிச்சயமாகவே போதுமான ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறோம். கல்வியின் மூலமாக நீங்கள் உலகத்தை கிறிஸ்துவுக்கு மாற்ற முடியாது. கல்வி தேவனிடத்திலிருந்து அவனை விளக்குகிறது. அது அவனை தேவனிடத்தில் சேர்ப்பதை காட்டிலும் அதிகமாக விளக்குகிறது. ஏனென்றால் அவன் புத்திசாலி என்றும் மற்றும் மற்றவர்களை விட அதிகம் அறிந்தவன் என்றும் அவன் நினைக்க முயற்சிக்கிறான். கல்வி எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் கிறிஸ்து தனது சபையை உலகிற்கு கல்வி கற்க ஒருபோதும் கட்டளையிடவில்லை. கருத்தரங்குகளை உருவாக்க அவர்களுக்கு அவர் ஒருபோதும் கல்வி கற்பிக்கவில்லை. அவர் ஒருபோதும் ஓ அவை நல்லவை, அவர்கள் போய் மருத்துவமனைகளை கட்டும்படி அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் அது பரவாயில்லை. ஆனால் சபையினுடைய வேலை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதாகும். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். புரிகிறதா? ஆனால் அதிலிருந்து வேறுபட்ட எந்த காரியமும் நடுங்குகிறது. ஏனென்றால் அது தேவனுடைய திட்டத்திற்கு புறம்பே உள்ளது. தேசிய வாழ்க்கை நிச்சயமற்றதாயிருக்கிறது. பாருங்கள், உலகம் நிச்சயமற்றதாயிருக்கிறது. முழு உலகமே ஒரு பதட்டமாக பணிந்து எல்லாவற்றையுமே ஒலுக்கி பார்ப்பது போன்று காணப்படுகிற ஒரு இடத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவரை குறித்து பயப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் சமாதானத்தை பேசுகின்றனர். அவர்கள் ஒருமுறை அவர்கள் ஓ நாம் முதலாம் உலக போரில் போரிடும் போது நம்முடைய பையன்கள் யாவரும் அங்கே போக வேண்டும், மேலும் அது யுத்தங்களை தீர்த்து வைக்கும் என்று கூறினர். ஏன்? அவர்கள் பீரங்கி புகையை கூட காற்றிலிருந்து வெளியேற்றவில்லை. அதற்குள் அவர்கள் மற்றொன்றில் இருந்தனர். அதன் பின்னர் அவர்கள் உலக நாடுகளின் சங்கத்தை உடையவர்களாக இருந்தனர். மேலும் அது உலகத்தை கட்டுப்படுத்தப் போவதாக இருந்தது. அது விழுந்து போனது. இப்பொழுது அவர்களுக்கு ஐநா கிடைத்துள்ளது. அதுவும் அதே காரியமாகத்தான் உள்ளது. அதுவும் முடிந்துவிட்டது. அதில் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு காரியமும் நடுங்குகிறது. தேசிய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, வாக்குப்பதிவு எந்திரங்கள், ஓ என்ன அவைகள் அப்படியே ஒவ்வொரு காரியமும் முழு காரியமும் ஆட்டம் கண்டுள்ளது. இப்பொழுது நான் அதை சற்று உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். புரிகிறதா? சபை வாழ்க்கை ஆட்டங்கண்டு நிச்சயமற்றதாய் உள்ளது. இப்பொழுது அதை குறித்துதான் பவுல் பேசிக் கொண்டிருந்தான். புரிகிறதா? அவன் ஒரு எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் என்று அதைத்தான் பொருட்படுத்தினான். சபை வாழ்க்கை ஆட்டங்கண்டுள்ளது. ஜனங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் போய் சரியான காரியத்தை கண்டறிய முயற்சித்து ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு அலைந்து திரிகிறார்கள். எது சரி என்றும் எங்கே சரியான உபதேசம் உள்ளது என்றும் கண்டறிய முயற்சித்து இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறார்கள். மேலும் யாரோ ஒருவர் வருவார், அவர்கள் தங்களுடைய கோட்பாட்டின் ஒவ்வொரு முக்கிய அம்சமும் கிட்டத்தட்ட சரியாக இருக்கிறது என்று அதை விளக்கிக் கூற முடியும். அதன் பின்னர் நீங்கள் அறிந்து கொள்ளுகிற முதல் காரியம், அவர்கள் அதில் அதிகமான சீர்கேட்டை கண்டறிகிறார்கள். அவர்கள் மற்றொரு சபைக்கு சென்று அவர்களுடைய கோட்பாடு உபதேசம் என்னவென்பதை கண்டறிய முயற்சிக்கிறார்கள். ஓ இவை யாவற்றிலும் இந்த காரியங்களினால் சபையின் நூற்றுக்கணக்கான வித்தியாசமான கட்டளைகளுக்கு நாம் நம்மையே நிலைகுலைத்துக் கொண்டோம் என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது அதற்கு விரோதமாக ஒன்றுமில்லை. அதாவது அவர்களால் மற்ற காரியங்களை செய்ய முடியும். அப்படியானால் அவர்கள் செய்கிறதையே செய்கிறார்கள். அதிலிருந்து எங்காவது ஏதோ நல்லது நடக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பாருங்கள், நான் மெத்தோடிஸ்ட் சபைகளின் சங்கத்தை சேர்ந்தவன் மற்றும் நான் அதை சேர்ந்தவனாக இருக்கிறபடியால் நான் சரியாக இருக்கிறேன் என்று கூறுவதில் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை வைக்க முடியாது. நான் பாப்டிஸ்ட் சங்கத்தை சேர்ந்தவன், நான் சரியாக இருக்கிறேன், உங்களால் அதை செய்ய முடியாது. நீங்கள் பெந்தேகோஸ்தே சபைகளின் சங்கத்தை சேர்ந்தவன் என்று கூறும் போதும் உங்களால் அதையும் கூட செய்ய முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது. நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஏனென்றால் அதுவல்ல, நம்முடைய முதல் பெந்தேகோஸ்தே சங்கம் பொதுவான சபை ஒழுங்கில் அமைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் அங்கிருந்து பிரிய தொடங்கி இங்கிருந்து பிரிந்து பிரச்சனைகள் மற்றும் கோட்பாடுகள் என்று ஏற்படுத்திக் கொண்டு மிக நீண்ட காலம் நீடிக்கவில்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். மேலும் இப்பொழுது அதை எங்கும் சற்று நோக்கி பாருங்கள், புரிகிறதா? அது நிச்சயமற்றதாய் உள்ளது என்பதையே அது காண்பிக்கப் போகிறது. வெறுமனே ஸ்தாபர அமைப்பில் மாத்திரமே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது நிச்சயமற்றதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சகோதரன் பிரணாம், நீங்கள் எங்களை இங்கிருந்து வெளியே ஒரு பெரிய கிளைக்கு அழைத்து செல்கிறீர்கள். நீங்கள் ஒரு பயங்கரமான இருண்ட படத்திற்கு வர்ணம் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறலாம். நான் அதை செய்ய எண்ணினேன், நான் அதை செய்ய விரும்பினேன். நான் இதை கூறும்படியான ஒரு நோக்கத்திற்காகவே நான் இதை செய்தேன். நிச்சயமான எந்த காரியமாவது உண்டா? ஆம், நிச்சயமான ஒரு காரியம் உண்டு.
ஓ,
நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை வைக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் அது சரியானது என்பதை நிச்சயப்படுத்திக்
கொள்ளுங்கள்.
மற்ற ஒவ்வொரு காரியமும் போய்விடுகின்ற போதும் இது நிற்கும். நீங்கள் பரிசுத்த மத்தேயு 24:35 வாசிப்பீர்களேயானால், அவர் வானங்களும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை என்றார். தேவன் ஒரு நிச்சயமான அஸ்திவாரத்தை உடையவராயிருக்கிறார். ஒரு வயோதிக நபர், தென்புறத்தில் உள்ள ஒரு கருமை நிறத்தவர் ஒரு சமயம் கூறினார், அவர் ஒரு வேதாகமத்தை கொண்டு செல்வார், ஆனால் அவரால் படிக்க முடியாது. அப்பொழுது அவர்களோ, சாம், நீ ஏன் அதை சுமந்து கொண்டு செல்கிறாய் என்று கேட்டனர். அவர், அது பரிசுத்த வேதாகமம் என்றார். மேலும் அதன் மேல் அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அதன் பின்னர் அவர், நான் அதை முன்பக்க அட்டையிலிருந்து பின்பக்க அட்டை வரை விசுவாசிக்கிறேன், மேலும் அந்த அட்டையில் இருப்பதையும் கூட நான் விசுவாசிக்கிறேன் என்றும், ஏனென்றால் அதில் பரிசுத்த வேதாகமம் என்று அதன் மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார். மேலும் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த அந்த நபர், அதில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்டார். அதற்கு அவரோ, ஆமையா, நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், இப்பொழுது பார், வேதாகமம் செய்யும்படி கூறின எந்த காரியத்தையும் நீர் செய்வீர் என்று நீர் பொருட்படுத்தி கூறுகிறீரா என்று கேட்டார். அதற்கு அவரோ, ஆமையா என்றார். மேலும் அந்த வேதாகமம் அங்கே உள்ள அந்த கல் சுவர் வழியாக குதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தால் என்னவாகும், அப்பொழுது நீ என்ன செய்வா என்று கேட்டார். அதற்கு அவரோ, நான் குதிப்பேன் என்றார். அப்பொழுது இவரோ, சரி, இப்பொழுது அங்கே ஒரு துவாரம் இல்லாமல் நீர் எப்படி அந்த கல் சுவரை கடந்து செல்வீர் என்று கேட்டார். அதற்கு அவர், சாம் குதிக்க வேண்டும் என்று வேதாகமம் கூறியிருந்தால் சாம் அங்கே செல்லும் போது அங்கே ஒரு துவாரம் இருக்கும் என்றார். எனவே அது அதை குறித்து சரிதான், அங்கே ஒரு துவாரம் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனுடைய வார்த்தையின் பேரில் உங்களுடைய தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பது. மேலும் தேவன் அதை குறித்த மற்றதற்கான வழியை உண்டு பண்ணுவார். ஓ, அந்த மகத்தான அஸ்திபாரம் லூக்காவில் அவர் கூறினார் என்று நான் நினைக்கிறேன். அங்கே மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது என்று நான் நினைக்கிறேன், அவர் சீஷர்களிடத்தில், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மேலும் ஒருவர் எரேமியா என்றும் மற்றும் தீர்க்கதரிசிகள் போன்றவர் என்றும் கூறினர். அவர், ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போதுதான் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற குறிப்பிடத்தக்க அறிக்கையை வெளிப்படுத்தினார். அவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கூறினார். அப்படியானால் அது என்ன? தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் மேல். ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமானினார். அது தேவனுடைய ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்தது என்று பேதுருவிற்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆமேன். அந்த காரணத்தினால் தான் அவரால் என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் குற்றம் சாட்ட முடியும்? யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? வார்த்தை என்னை குறித்து எழுதியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் நிறைவேற்றியிருக்கிறேன் என்று கூற முடிந்தது. அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று தேவன் அதை ரூபகாரப்படுத்தி இருந்தார். ஓ, அதுதான் அது. தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை அவ்வண்ணமாய் கூறுகிறது. ஆகையால் தேவன் அதை உண்மையுள்ளதாக்கி அதை நிறைவேற்றி அதை காண்பிக்கிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் சபை நடத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அது ஜனங்கள் தாங்களாகவே உருவாக்கி கொண்ட ஒரு உணர்ச்சி என்று கூறின போது, ஆனால் அதை பெற்றிருந்தவர்கள் அது சத்தியமாய் இருந்தது என்பதை அறிந்திருந்தனர். தேவன் உண்மையாகவே இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் அது இன்று வரை நிரூபிக்கப்பட்டு வந்துள்ளது. தேவனுடைய பெந்தேகோஸ்தே அசைவு தேசங்களினூடாக அவர்களில் மற்றவர்கள் யாவரும் கொண்டிருந்ததை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய ஞாயிறு வருகையாளர் என்ற கத்தோலிக்க நாளிதழ் நீண்ட காலத்திற்கு முன்பே கூறியது. கடந்த ஆண்டு அல்லது கடந்த ஆண்டு ஒன்றுக்கு முந்தைய ஆண்டு என்று நான் நம்புகிறேன். அதாவது கத்தோலிக்க சபையானது 500,000 மதம் மாறியவர்களை மாத்திரமே பதிவு செய்தது என்றது. அங்கே பெந்தேகோஸ்தேக்கள் 15,00,000 பேரை பதிவு செய்தனர் என்றது. ஆமேன். இது என்ன? இது ஒரு வளருகின்ற காரியமாய் தேவனுடைய வார்த்தையாய் வெளிநாடுகளில் பரவுகின்றதாயிருக்கிறது. நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்! இப்பொழுதும் கூட எபிஸ்கோபலியன்கள், பிரஸ்பிடேரியன்கள், லூத்தரன்கள் மற்றும் யாவரும் அதில் சிலவற்றை பெற்றுக்கொள்ள வந்து கொண்டிருக்கும் அளவிற்கு அது அவ்வளவு அதிகமானதாக இருக்கிறது. வர்த்தக புருஷருடைய கூட்டத்தில் நீங்கள் கவனிக்கிறீர்கள். அவர்கள் வெவ்வேறுபட்டவர்களை குறித்து பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். எபிஸ்கோபலியன், லூத்தரன், பிரஸ்பிடேரியன். ஏன்? ஒரு பெந்தேகோஸ்தேக்காரர் எதையாவது செய்வதை பற்றி நீங்கள் எப்போதுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அது உண்மை. இது மற்ற எல்லோருக்குமானதா இருக்கிறது. காரணம் ஏன்? அவர்கள் தங்களுடைய கோட்பாடுகளின் தங்களுடைய பலவீனத்தை கண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் வார்த்தைக்கு திரும்பி சென்றனர். நீங்கள் ஒரு அஸ்திபாரத்தை, அசைக்கப்பட முடியாத ஒரு காரியத்தை கண்டறிகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஜீவியத்தை மானிடர்களில் ஜீவித்து உலகிற்கு தம்மை வெளிப்படுத்துவதை கண்டறிகிறீர்கள். மேலும் அது அவருக்கான தாகத்தை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அசைக்க முடியாத, மறுக்க முடியாத வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை மற்றும் அவரைத்தாமே காட்டுகிறது. வார்த்தை தாமே மானிட ஜீவியத்தினூடாக ஜீவிக்கப்படுகிறது. என்ன ஒரு அற்புதமான காரியம்! அதை குறித்து நிச்சயமற்றது ஏதும் இல்லை. தேவன் ஒரு வாக்குத்தம் அணிந்ததை உங்களால் காண முடியும். மேலும் இங்கே அது வெளிப்படுத்தப்படுகின்றது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசிகள் அதை குறித்து பேசினர். மற்றும் இங்கே அது நிறைவேறுகிறதை நாம் காண்கிறோம். எல்லா விமர்சனங்கள் மூலமாகவும், எல்லா வேறுபாடுகள் மூலமாகவும், எல்லா கோட்பாடுகள் மூலமாகவும் அவர்கள் எப்படி அந்த தேவனுடைய வார்த்தையை முறியடிக்க முயன்றுள்ளனர், எப்படி அவர்கள் கல்வியை மாற்றீடு செய்ய முயன்றனர், அவர்கள் மாற்றீடாக ஸ்தாபனத்தை உருவாக்க முயன்றனர், அவர்கள் தங்களையே குழப்பிக் கொண்டுள்ளனர். மேலும் அவை எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தையானது இன்னமும் அது எப்போதும் இருந்ததைப் போலவே பிரகாசமாகவும் பளபளப்பாகவும் நிற்கிறது. அது என்ன? அதுவே நிச்சயமாக இருக்கிற அந்த காரியமாக இருக்கிறது. தேவன், வானங்களும் பூமியும் ஒடிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ ஒடிந்து போவதில்லை என்றார். அப்படியானால் அந்த ஒரு காரியம் நிச்சயமானதாக இருக்கிறது. நீங்கள் உங்களையே நங்கூரமிட விரும்பினால் அந்த வார்த்தையை உங்களுடைய இதயத்தில் நங்கூரமிடுங்கள். தாவீது பாவம் செய்யாதபடிக்கு அவனுடைய இதயத்தில் அதை மறைத்து வைத்ததாக கூறினான். அவன் அவருடைய பிரமாணங்களை கட்டில் கம்பத்தின் மேல் எழுதி அவனுடைய கரங்களில் கட்டி மற்றும் எங்கும் அவருடைய வார்த்தையை எப்பொழுதும் அவனுக்கு முன்பாக வைத்தான். அதுதான் வழியாயிருக்கிறது. உங்களுடைய சிந்தையில் தொடர்ந்து வைத்திருங்கள். தேவன் யோசுவாவினிடத்தில், அதிலிருந்து வலப்புறமாகவோ அல்லது இடப்புறமாகவோ விலகாதிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழிகளை வாக்கு பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்றார். சபைதாமே யாவற்றையும் ஒன்று சேர்த்து அதனுடைய கோட்பாடுகளில் இருந்து விலக்கிக் கொண்டு தேவனுடைய வார்த்தையின் பேரில் இணைத்துக் கொள்ளும் போது அப்பொழுது சபை புத்திமானாய் நடந்து கொள்ளும். அந்த காரியமே கம்யூனிசத்தை முறியடிக்கும். கம்யூனிசத்தை உருவாக்கிறது எது? நீங்கள் நினைக்கிற கம்யூனிசம் என்ற அதே காரியம். அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை பரப்பும் கோடிக்கணக்கானவர்கள் மூலம் வேகமாக வளர்கிறது. மேலும் ஜனங்கள் அதை குறித்து பயப்படுகின்றனர். அந்த கம்யூனிசம் மங்கி மறித்துவிடும். அது மறிக்கத்தான் வேண்டும். கம்யூனிசம், அவர்கள் இதை செய்யலாம், அவர்கள் அதை செய்யலாம், தேவர் அதை பயன்படுத்தப் போகிறார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது உண்மை. அவர் நேபுகாத் நேச்சாரை பயன்படுத்தியது போலவே அவர் அந்த எல்லா கலைகளையும் வெளியே கம்யூனிசத்தோடு வெளியேற்றுவார். ஆனால் அது இல்லை. அதற்காகத்தான் இவ்வளவு காரியம். ஆனால் பாருங்கள், ஆனால் அந்த காரியம் கம்யூனிசத்திற்கு ஒரு முடிவு உண்டு. கம்யூனிசம் அதனுடைய முடிவுக்கு வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முடிவில்லை. ஏனென்றால் அதற்கு தொடக்கமே இல்லாதிருந்தது. ஆமே, அது தேவனோடு நித்தியமாயிருக்கிறது. மேலும் நீங்கள் நங்கூரமிடப்பட்டிருந்தால், வார்த்தை உங்களுக்குள் நங்கூரமிடப்பட்டிருந்தால், நீங்கள் அந்த வார்த்தையோடு நித்தியமாய் இருக்கிறீர்கள். ஆமேன். அது அதனுடைய முடிவுக்கு வந்தாக வேண்டும். அந்த எல்லா காரியங்களுமே நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தூணை கட்டிக் கொண்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது கீழே விழத்தான் வேண்டும். அந்த வார்த்தைக்கு எதிரான, வார்த்தையோடு இல்லாத அல்லது அதற்கு முரணான எல்லா காரியங்களும் ஆட்டங்கண்டு ஒழிந்து போக வேண்டும். அது இடம்பெயர வேண்டும். ஏனென்றால் வார்த்தை வெற்றியோடு வந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே அதை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன வண்ணமாய் கூறியிருக்கிறார், அவர் அதை உரைக்கிற போது வானங்களும் பூமியும் ஒழிந்து போகும். ஆனால் அதுவோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. அந்த வார்த்தையை உங்களுடைய சிந்தையில் மறைத்து வையுங்கள். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை வளரவிடுங்கள். எப்பொழுதும் அதை உங்களுடைய சிந்தையில் வைத்திருங்கள். ஏனென்றால் அது ஒருபோதும் தவறி போகாது. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போகாது. ஏனென்றால் அது தவறாது என்று அவர் கூறினார். எனவே நாம் அதன் பேரில் அதை காத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பவுல் வேத வாக்கியங்களில் ஒரு போர் வீரனை, ஒரு சத்தத்திற்கு ஒரு போர் வீரனை பயிற்றுவிப்பது போல கூறினார். இப்பொழுது ஒரு போர் வீரன் தன்னுடைய எக்காலத்தை குறித்த இல்லை, எக்கால சத்தங்களை கற்றறிந்திருக்க வேண்டும். எக்காலம் துடிக்கையில், முழங்குகையில், அது தாக்குதலுக்கா அல்லது பின்வாங்குவதற்கா என்று அவன் அறிந்திருக்கவில்லை. அவன் அந்த வித்தியாசத்தை அறிந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் எந்த விதமான ஒரு குழப்பமான ராணுவத்தை பெற்றிருப்பீர்கள். அந்த விதமான சிறந்த பயிற்சி பெற்றிராத ஒரு கூட்ட போர் வீரர்களின் மீது சத்துரு நிச்சயமாகவே ஜெயங்கொள்வான். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய சபைகளோடு உள்ள காரியம் அதுதான். நாம் அவர்களை பிரமாணங்கள் மீது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு வேறுபடுத்திக் கொண்டு பயிற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். நாம் ஒரு எக்காலத்தை அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் எது எக்காலமா இருக்கிறது என்று அவர்கள் கேட்கிறார்கள். சுவிசேஷ எக்காலம், அதுதான் இது. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையே எக்காலமா இருக்கிறது. அதனோடு எதையும் கலக்காதீர்கள். யாரோ ஒரு பிரெஞ்சு வேணையை வாசிக்க மற்றவொருவர் ஒரு எக்காலத்தை ஊத வேண்டாம். என்ன செய்வதென்றே எவருக்குமே தெரியாது. அது ஒரு குழப்பத்தையே கொண்டு வருகிறது. மேலும் பவுல் ஒரு சத்தத்திற்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை குறித்தே பேசிக் கொண்டிருந்தான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக அந்த ஒலியினால் அறிந்திருக்கிறான். ஏனென்றால் எக்கால முழக்கம் விடுபவர் தலைமை தளபதியிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றிருக்கிறான். மேலும் அவர் இந்த எக்காலத்தை ஊதுகிற போது ராணுவமானது எங்கே முன்னேற வேண்டும், எந்த இடத்தில் முன்னேற வேண்டும், பின்வாங்க வேண்டும் என்பதையும், மேலும் வலதுபுறமா அல்லது இடப்புறம் திரும்ப வேண்டுமா அல்லது எக்காலம் முழக்கத்தினால் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக அறிந்திருக்கிறது. இப்பொழுது ராணுவம், யுத்தம், அது எப்பொழுதுமே யுத்தமாக இருந்து வருகிறது. நாம் ஒருபோதும் சபையிலே சேரவில்லை அல்லது சபைக்குள் ஒரு வரபோஜனத்துக்கு வரும்படி வரவில்லை. நாம் ஒரு யுத்த களத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். ஜனங்களின் முதுகில் தட்டி, சகோதரன் பிரணாம், நீர் ஒரு அற்புதமான நபர் என்று கூறுவதற்காக நான் ஒருபோதும் வரவில்லை. இல்லை ஐயா, நான் ஒரு கேடயத்துடன் அங்கு வருகிறேன். அதற்காக எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவையில்லை. நான் ஒரு தலைச்சீராவோடும் ஆயுதத்தோடும் வருகிறேன். நான் சண்டையிட, நிலத்தின் ஒவ்வொரு அங்கலத்திற்கும் சண்டையிட வருகிறேன். தேவன் யோசுவாவிடம், உங்களுடைய காலடி மிதிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். எனவே அடிச்சுவடுகள் என்பது உடமையே பொருட்படுத்தினது. சபை ஒரு இடத்திற்கு வருகிற போது அது பிரமாணங்களோடு சமரசமாகிறது, மேலும் வார்த்தையோடும் சமரசமாகிறது, மற்றும் உலகத்தோடும் சமரசமாகிறது. அப்படியானால் அது அஸ்திவாரத்தை இழந்து கொண்டிருக்கிறது என்றே நான் பொருட்படுத்துகிறேன். அது பின்னிட்டு செல்கிறது. தேவன் நிற்கும்படி சபைக்கு வாக்களித்த முழு சர்வாயுத வர்க்கத்தையும், இந்த வேதாகமத்தின் ஒவ்வொரு வாக்குதத்தையும் சுதந்திரிக்கும்படியான போர் வீரர்களே இன்றிரவு நமக்கு தேவையாய் உள்ளது. இதுவே நமக்கு தேவை. போர் வீரர்கள் ஒரு ஆடை அணிவகுப்பிற்கான ஒரு சீருடையை பெற்றிருக்காமல் அது எப்பொழுதுமே வித்தியாசமாயிருக்கிறது. ஒரு மனிதன், எந்த தேசமும், நாம் ஒவ்வொரு தேசத்தினுடாகவும் வேவுக்காரர்களை பெற்றுள்ளோம். நாம் இங்கே ஜெர்மானிய வேவுக்காரர்களை பெற்றுள்ளோம். நாம் இங்கே ஆங்கில வேவுக்காரர்களை பெற்றுள்ளோம். நாம் வைத்துள்ளோம், நாம் இங்கிலாந்தில் வேவுக்காரர்களை வைத்துள்ளோம். அவர்கள் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்? மற்றவர் எந்த விதமான ஒரு பொருளை, எந்த விதமான ஒரு அணுகுண்டை வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிய அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். புலன் விசாரணை கூட்டாட்சி பணியகம் ஒவ்வொரு தேசத்தையும் நுணுக்கமாக கண்ணோட்டமிடுகிறது. அவைகளை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் பிழைக்கிறார்கள். மற்றவர்கள் எந்த விதமான ஒரு அணுகுண்டை வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கவனித்து பார்க்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் வந்து அதை சற்று சிறப்பாக்குகிறார்கள் அல்லது அதை எதிர்க்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறார்கள். தேசங்களில் அவர்கள் ஒருவரை ஒருவர் நம்புவதில்லை. ஏனென்றால் தேசங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதையே அது காண்பிக்கிறது. ஏன் நாம் இங்கிலாந்தின் பாதையை கடந்தால் ஒரு மணி நேரத்தில் அவர்கள் நம்மை வெடிக்க செய்வார்கள், அல்லது நாம் அவர்களை வெடிக்க செய்வோம். அங்குள்ள காரியத்தின் தலைமைக்கு யாரையாவது சற்று பருக அல்லது மிகுதியாக பருக வைக்க அல்லது ஏதோ ஒன்றோடு ஒம்பிட அழைத்துச் செல்லுங்கள், அப்பொழுது அது சம்பவிக்கும். இங்கே அண்மையில் யுத்த நேரத்தில் ஒரு சிறிய துண்டு பொருள் கூட ஜப்பானில் தயாரிக்கப்பட்டது என்று அவர் கூறினால் அவர்கள் அதை தரையில் எரிந்துவிட்டு தேசபக்தியோடு சுற்றித் திரிவார்கள். இப்பொழுது நீங்கள் தேசத்திலே வாங்கும் எதையும் விட அதற்காக ஒரு பெரிய கிரயத்தை செலுத்துவீர்கள். என்ன சம்பவித்தது? அது அங்கே மறித்த அந்த பையன்களின் உயிர்களை திரும்ப தருமா? நிச்சயமாக தராது. அது என்ன, நீங்கள் பொருட்களின் காரியங்களில் எவ்வளவுதான் சண்டையிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டே போகிறீர்கள், அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தாது, அது நிலை நிற்காது. ஆனால் உங்களிடத்திலிருந்து ஒருபோதும் பறிக்க முடியாத ஒரு சண்டையில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறலாம். அதுவே தேவனுடைய வார்த்தையின் சுவிசேஷ எக்கால துணியாய் உள்ளது. மேலும் அது சபைக்கு அவர் அளித்துள்ள வாக்குத்தத்தங்களையும் வரங்களையும் சுதந்திரித்துள்ளது. நிச்சயமாக அவ்வாறு உள்ளது. இப்போது நாம் கண்டறிகிறோம், இந்த எக்காலம் துணிப்பதை நாம் கண்டறிகிறோம். இப்போது ஒவ்வொரு தேசமும் தங்கள் பையன்களுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த பாதுகாப்பை கொடுக்க முயற்சிக்கிறது. இப்பொழுது சில சமயங்களில் இந்த ஆயுதங்களை சுமந்து செல்வது எளிதானதல்ல என்பதை நான் அறிவேன். எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார், புதிதாக வேலைக்கு அமர்த்தப்பட்டவர். இங்கிருந்து வெளியே செல்ல அவர்கள் அவரை அழைத்தனர். மேலும் ராணுவம் அவருடைய முதுகில் 90 பவுண்ட் சுமையை கொடுக்கிறது. அவருடைய சரீர எடையை போன்றே கிட்டத்தட்ட உள்ளது. ஒரு குழியை தோண்டுவதற்கு அவர்கள் அவருக்கு ஒரு மண்வெட்டியை கொடுக்கிறார்கள், ஒரு துப்பாக்கி மற்றும் ஒரு கொத்து கையெறி குண்டுகள். மேலும் ஓ, அத்தகைய ஒரு சுமையை நான் ஒருபோதும் கண்டதில்லை. அந்த பரிதாபமான சிறு நபரால் அசையக்கூட முடியவில்லை. அவர்கள் அவரை 5 மைல் தூர நடைப்பயணத்திற்கு அழைத்துச் சென்றனர். அது அவரை கொல்வது போல் இருந்தது. அவரோ, எதற்கு இந்த முட்டாள்தனம், இந்த மகத்தான பெரிய பண்டைய தலைச்சீரா எனக்கு என்னத்திற்கு தேவை என்று கேட்டார். இப்பொழுது பாருங்கள், அவருக்கு சில சமயத்தில் அது தேவைப்பட போகிறது என்பது ராணுவத்திற்கு தெரியும். இங்கே நெடுஞ்சாலையில் நடக்கையில் ஒரு மண்வெட்டியோடு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை பயன்படுத்த பழகுவது நல்லது. உங்களுக்கு அது தேவைப்படலாம். உங்களுக்கு தேவை என்று அறிந்திருந்தால் ஒழிய அரசாங்கம் எந்த ஒரு காரியத்தையும் வழங்கப் போவதில்லை. நீங்கள் அதை உபயோகிக்க வேண்டியவர்களா இருக்க போகிறீர்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். நீங்கள் அதற்காக பயிற்சி எடுக்க வேண்டும். உங்களை பாதுகாக்கும்படி அவர்களால் கண்டறிய முடிந்த மிகச்சிறந்த காரியங்களை அவர்கள் கண்டறிகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேசத்தின் மீது ஆர்வம் கொண்டுள்ளனர். தோட்டாக்களில் இருந்து விலக்க முடிந்த அளவு உங்களை பலப்படுத்துவதில் அவர்கள் ஆர்வம் கொண்டுள்ளனர். அது எப்பொழுதும் அந்த விதமாகவே இருந்து வருகிறது. அது ஏதேன் தோட்டத்தில் தொடங்கியது. தேவன் தம்முடைய சபையை பயிற்றுவிக்கிறார். மேலும் நாம் எப்பொழுதுமே மேம்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது முதலாம் உலக போரில் நாம் பயன்படுத்திய பழைய விமானங்களை, இரண்டாம் உலக போரில் ஏன் அவர்கள் தங்களிடமிருந்த இந்த அருமையான பெரிய மிகச்சிறந்த ஆகாய விமானங்களை பயன்படுத்திய போது அவர்கள் முதலில் பயன்படுத்திய விமானங்களை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டனர். ஏன்? அவைகள் ஒன்றுமில்லாதாயிருந்தன. மேலும் இப்பொழுது இந்த கடைசி யுத்தத்தில் அவர்கள் பயன்படுத்தியவை இப்பொழுது அவைகள் வழக்கற்று போய்விட்டன. அவர்களுக்கு அவைகள் இனிமேல் தேவையில்லை. அவர்கள் ஜெட் விமானங்களை வைத்திருந்தனர். மேலும் பாருங்கள், நீங்கள் ஒரு பாதுகாப்பிற்காக ஒரு காரியத்தை மேம்படுத்தவே எப்பொழுது முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, தேவன் மேம்படுத்த வேண்டியதில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய போர் வீரர்களுக்கு, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காரியத்தையே கொடுத்தார். அவர் அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அவர் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தார். மேலும் மனிதன் தேவனுடைய வார்த்தையின் பின்னே தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது எந்த பிசாசுமே அவனை பிடிக்க முடியாது. வார்த்தையில் தரித்திருங்கள். இப்பொழுது வேவுக்காரனாகிய சத்துரு சாத்தான் அதை உடைக்க என்ன செய்ய முடியும் என்று கண்டறிய முயற்சித்தான். எனவே அவன் வந்து அவளிடத்தில் பொய்யுரத்தி ஏமாற்ற முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால் அவனால் செய்ய முடிந்த ஒரே காரியம் அவளை தக்க அறிவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ததே. தம்முடைய சபையை பலப்படுத்த அவருடைய வார்த்தையை, அதைத்தான் தேவனும் இன்றைக்கு பயன்படுத்துகிறார். மேலும் சாத்தான் தக்க அறிவின் வல்லமையோடு சுற்றி வருகிறான். அது ஓட்டையா இருந்தது என்று சாத்தான் அறிந்திருந்தான். ஜனங்களை எளிதாக முறியடிக்கும் அந்த இடமே தர்க்க அறிவாயிருந்தது. நீங்களோ இப்பொழுது நான் உங்களோடு காரணம் கண்டறியட்டும், இப்பொழுது அது தேவையா என்று கூறுகிறீர்கள். அது அவசியமானது என்று தேவன் கூறியிருந்தால் நாம் அழ வேண்டுமானாலும் பகு என கூறினாலும் இதையெல்லாம் செய்ய வேண்டுமானாலும் அது அவசியமே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை என்று தேவன் கூறியிருந்தால் அது எவ்வளவு பாரமாயிருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் உலகத்தை கைவிட வேண்டியதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்க இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் அதை உபயோகிக்க வேண்டியதாக இருக்க போகிறது. அதுவே உயிர் வாழ்வதற்கான ஒரே வழி. இப்பொழுது நாம் உலகத்தில் மிகச்சிறந்த மருத்துவர்களை பெற்றிருக்கும் போது நாம் தெய்வீக சுகமளித்தலை செய்ய வேண்டுமா? தேவன் உங்களுக்கு தெய்வீக சுகமளித்தலை கொடுத்தார். ஏனென்றால் நீங்கள் அதை உபயோகிக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் உங்களுக்கு ஆவியின் வரங்களை கொடுத்தார். சாத்தான் ஏவாளை சுற்றி வந்தவுடனே அவன் அவளோடு தர்க்க அறிவை உபயோகிக்க ஆரம்பித்தான். இப்பொழுது நிச்சயமாகவே தேவன் அதை செய்ய மாட்டார். இன்றைக்கு ஜனங்கள் நரகம் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது என்று கூறுகின்றனர். அவர்களில் பலர் அதை உங்களுக்கு சொல்லுகிறார்கள். பார்த்தீர்களா? ஓ, நிச்சயமாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுட்டரிக்க மாட்டார். நிச்சயமாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுட்டரிக்கிறது, ஆனால் பிசாசு அவனுடையதை சுட்டரிப்பார். நீங்கள் யாருடைய பிள்ளை? அதுதான் அடுத்த காரியம். நரகம் பிசாசுக்காகவும் அவனுடைய பிள்ளைகளுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டதை என்று தேவனுடைய பிள்ளைகளுக்காக அல்ல, அவர்களில் ஒருவர் கூட அங்கே செல்வதில்லை, அது உண்மை. நீங்கள் யாருடைய பிள்ளை என்பதை பொறுத்ததாய் உள்ளது. இப்பொழுது தேவன் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்தார். அவர் அதை ஒருபோதும் மாற்றவில்லை. அவர் எப்பொழுதுமே கிறிஸ்தவனுக்கு விசுவாசிக்க அவனுடைய பாதுகாப்பு வார்த்தையாக இருக்கிறது. வானங்களும் பூமியும் ஒழிந்து போகும், ஒவ்வொரு பிரமாணமும் ஒழிந்து போகும், ஒவ்வொரு ஸ்தாபனமும் தவறி போகும், ஒவ்வொரு தேசமும் மூழ்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நித்தியமாக நிற்கும். விடிவெள்ளி நட்சத்திரம் ஒருபோதும் பிரகாசிக்காத ஒரு நேரம் வரும், சூரியன் பிரகாசிக்காத ஒரு நேரம் வரும், மற்றும் சந்திரனும் பிரகாசிக்காது, மேலும் உலகம் அதனுடைய சுற்றுப்பாதையில் சுற்றாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்னென்றைக்கும் மாறாதாயிருக்கும். ஆம், அது நீங்கள் அசைக்கப்பட முடியாத ஒன்றாயும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒன்றாயும் உள்ளது. அது நிச்சயமானது. தேவன் கூறுகிற எந்த காரியமும் அது நிச்சயமாக சம்பவிக்கும். ஏதேன் தோட்டத்தில் ஒரு மீட்பராக அவர் மேசியாவை அனுப்புவதாக அவர் கூறியிருந்தாரானால் அது நடப்பது நிச்சயமாக இருந்தது. 4000 வருடங்களாக அவர்கள் காத்திருந்த போதிலும் அவர் அங்கே வந்தார். அவர் வரவேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. தேவன் அவரை மீண்டும் அனுப்புவதாக வாக்குப்படினார். அவர் இங்கிருப்பார். எத்தனை நாத்திகர்கள் மற்றும் சந்தேகக்காரர்கள் எழுப்பினாலும், அவர்கள் என்ன செய்தாலும், எவ்வளவுதான் கம்யூனிசத்தை பரப்பினாலும் எனக்கு கவலை இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு சபையை பெற்றுக்கொண்டு அதை ஆகாய மார்க்கமாக பரலோகத்திற்கு கொண்டு செல்வார். ஏன்? அது நிச்சயமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை அவனமாய் கூறினது. நீ விசுவாசிக்க கூடுமானால் யாவும் கூடும், அது நிச்சயம். தேவன் அவன்னமாய் கூறினார், அசைக்கப்படவே முடியாது. தேவன் அவன்னமாய் கூறினார், நீங்கள் அதனோடு தரித்திருந்து இப்பொழுது அதில் விசுவாசம் கொண்டிருந்து அதை விசுவாசியுங்கள். அது ஒரு விளங்காத சத்தம் அல்ல. தேவனால் ஒரு விளங்காத சத்தத்தை கொடுக்க முடியாது. பிரமாணங்கள் ஒரு விளங்காத சத்தத்தை கொடுக்க முடியும், ஸ்தாபனங்கள் ஒரு விளங்காத சத்தத்தை பிரசங்கிக்க முடியும், ஆனால் தேவனால் ஒரு விளங்காத சத்தத்தை முழங்க முடியாது. மேலும் இந்த வார்த்தை தேவனாயிருக்கிறது, அதை குறித்து எந்த நிச்சயமின்மையுமே இல்லை. அதன் ஒவ்வொரு துணுக்கும் நிச்சயமாயிருக்கிறது. இப்பொழுது மகத்தான சபையானது வார்த்தையால் ஆயுதம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு வந்தபோது அவர் அந்த அதே ஆயுதத்தை பயன்படுத்தினாரா? அவர் நிச்சயமாகவே பயன்படுத்தினார். சாத்தான் அவரிடத்தில் அவனுடைய முழு பலத்தில் வந்தபோது, அப்பொழுது அவன், நீர் தேவனுடைய குமாரனையானால் இன்னென்ன இன்னென்ன காரியங்களை செய்யும் என்றான். அதற்கு அவரோ, எழுதியிருக்கிறதே என்றார். சரியாக வார்த்தைக்கு திரும்பி வந்தார். சாத்தான் அவரை சற்று அதிகமாக சோதித்தான். ஆனால் இயேசு சரியாக வார்த்தைக்கு திரும்பி, எழுதியிருக்கிறதே என்றார். அவர் அந்த வார்த்தையின் பேரில் தரித்திருந்து நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். அவர் முதலாம் கொரிந்தியரில் கூறினது போல, முதலாம் பரிசுத்த யோவான் 14:13, நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்றார். நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கும், நாம் தேவனுடைய வார்த்தையில் பரிபூர்ணமாக நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பதற்கும் அது ஒரு மாதிரியாயிருக்கிறது. மற்ற ஒவ்வொரு காரியமும் ஒரு பொய்யாகவே இருக்கட்டும், அந்த ஒரு காரியமே நிச்சயமாயிருக்கிறது. தேவன் வாக்குப்படினார். தேவன் அந்த வாக்குத்தத்தை காத்துக்கொள்ள போகிறார். அவர்களோ, இந்த காரியம் எப்படி சம்பவிக்க முடியும்? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கேற்ற கிருபையோடு மேலே செல்லும்படி எப்படி ஒரு கூட்ட ஜனங்களை ஒன்றாக அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறார்கள். அவர் அதை எப்படி செய்வார் என்று எனக்கு தெரியாது. அவர் அதை எப்படி செய்வார் என்று கேட்பது என்னுடைய வேலை அல்ல. அதற்காக ஆயத்தமாய் இருப்பதே என்னுடைய வேலையாக இருக்கிறது. அவர் வாக்கு பண்ணினார், அது சம்பவிக்க போகிறது. அவருடைய சபையை வார்த்தையினால் பலப்படுத்தினார். மேலும் முதல் காரியமாக இருந்தது தர்க்க அறிவாகும். இப்பொழுது அவர்கள், இப்பொழுது இது நியாயமானதல்லவா, நான் இந்த சபையை சேர்ந்தவனாக இருந்தால் அந்த சபையை போலவே அதுவும் நல்லதல்லவா என்று கூறுகிறார்கள். நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சபை மாத்திரமே உண்டு, நீங்கள் அதில் சேர மாட்டீர்கள். நீங்கள் விடுதியில், மெத்தோடிஸ்ட் விடுதியில், ஒரு பிரஸ்பிடேரியன் விடுதியில், பாப்டிஸ்ட் விடுதியில், மற்றும் பெந்தேகோஸ்தே விடுதியில் சேரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக பிறக்கின்றீர்கள். எனவே அங்குதான் சபையே இருக்கிறது. அவைகள் விடுதிகளாய் இருக்கின்றன. காகங்கள் இந்த கிளையில் அமர்ந்திருப்பது போலவும், புறாக்கள் இந்த கிளையில் அமர்ந்திருப்பது போலவும், மற்றும் அது போன்று ஜனங்கள் அங்கே கூடுகின்றனர். நீங்கள் ஒரே ஆகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது அதுவே நீங்கள் ஒன்று கூடுகின்ற உங்களுடைய ஐக்கியமாக இருக்கிறது. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு வருகின்ற போது அங்கே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது பிறப்பாய் உள்ளது. பிறப்பே. நான் அநேக முறை கூறியிருக்கிறது போல, ஒரு கருப்பு பறவை கிளையின் மேல் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சிறைகளில் மயிலின் இறைகளை சொருகிக் கொண்டு, நீங்கள் பாருங்கள், நான் செருக்கு நடையுடைய ஒரு மயில் என்று கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபரை போன்றே அது உள்ளது. புரிகிறதா? அவன் தானே அவைகளுடைய சிறைகளை சொருகியிருக்கிறான். அவன் ஒரு அசலான மயிலா இருந்திருந்தால் அவனுடைய சுவாவம் அந்த விதமான ஒரு சிறையை உண்டு பண்ணும். ஜீவனுள்ள தேவனுடைய சபை, ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகவே இருந்தால் அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும். நீங்கள் மயிலின் சிறைகளை இணைக்க வேண்டியதில்லை. மேலும் அங்குள்ள ஒவ்வொரு சிறகும் ஒரு மயிலுடன் இணைக்கப்பட்டிருக்கும். உங்களால் அதை நம்ப முடியும். மேலும் தேவனுடைய சபைக்குள் இணைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சிறகும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். அவர் வார்த்தையை தவிர மற்ற வேறு எந்த காரியத்தையும் ஒருபோதும் புகுத்த மாட்டார். ஆமேன். காரணம், ஆவியின் சுவாபம் வார்த்தையை மாத்திரமே வெளியிடுகிறது. ஆமேன். நான் பக்தி பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறேன். உண்மையே, நீங்கள் செய்ய முயற்சிக்கும் எந்த காரியமும் அல்ல, நீங்கள் உற்பத்தி செய்யும் எதுவும் அல்ல. நீங்கள் பக்தியை உற்பத்தி செய்ய முடியாது, நீங்கள் ரட்சிப்பை உற்பத்தி செய்ய முடியாது, நீங்கள் வரங்களை உற்பத்தி செய்ய முடியாது. நீங்கள் வரங்களோடு பிறக்க வேண்டும். நிச்சயமாகவே, புரிகிறதா? அந்த ஆடு உற்பத்தி செய்கிறதில்லை, அது ரோமத்தை உற்பத்தி செய்கிறதில்லை. அது ஒரு ஆடா இருக்கிறபடியால் அது ரோமத்தை உடையதா இருக்கிறது, அது ரோமத்தை கொடுக்கிறது. அந்த செர்ரி மரம் செர்ரி பழங்களை உற்பத்தி செய்கிறதில்லை, அது செர்ரி பழங்களை கொடுக்கிறது. ஏனென்றால் அதனுடைய ஜீவியம் அந்த விதமாக உள்ளது. ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஏதோ ஒன்றைப் போல தங்களை உருவாக்கிக் கொள்ளும்படி முயற்சிக்க இதை உட்செலுத்துகிறதில்லை. தேவனுடைய கிருபையினால் அவர்கள் இருக்கிற பிரகாரமாகவே ஏற்கனவே இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை அவர்களோடு இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கின்றனர். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்ற பரிபூர்ணமான ஒருவருக்குள் வெளிப்பட்ட கிரியைகள் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசியினுடாக அதனை உற்பத்தி செய்யும். அவர் அவன்னமாய் கூறினார். ஆமேன். இப்பொழுது அது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு மனிதன் உண்மையான எக்காலத்தின் சத்தத்தை அறிந்திராவிட்டால் அது அவனுக்கு ஒரு சிறு குழப்பமாயிருக்கும். இப்பொழுது எக்கால சத்தத்திற்கு ஒருபோதும் பயிற்றுவிக்கப்படாதிருக்கிற அந்த மனிதன், மேலும் அதை ஒருபோதும் கேட்டிராதவன், பாருங்கள், அவன் கேட்டுள்ளதிலிருந்து வித்தியாசமான ஒரு சத்தத்தை அவன் கேட்கிற போது அவன் சிறிது குழப்பமடையலாம். அவன் எப்பொழுதுமே சபையில் சேர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கடிதங்களை எங்கு மற்றும் இங்கு எடுத்துச் செல்லுங்கள் என்பதையே கேட்டு வந்துள்ளார். அதெல்லாம் சரியாக இருக்கலாம். அவன் அறிந்துள்ளது அவ்வளவுதான். ஆனால் அதன் பின்னர் நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்தும் தேவனுடைய வல்லமை மற்றும் அவர் செய்கிற காரியங்களை குறித்தும் பேசுவதற்கு திரும்பி வரும்போது அது ஸ்திரீகளையும் புருஷர்களையும் எப்படி உருவாக்குகிறது? இருவரையும் ஒரு பாவ ஜீவியத்திலிருந்து எப்படி அவர்களை சுத்தம் செய்து கொள்ள செய்கிறது? அது எப்படி அவர்களை தேவபக்தியாய் நேர்மையாய் நடக்க வைக்கிறது? மேலும் அது செய்கிற காரியங்கள் ஞானஸ்தானம், அந்நிய பாஷைகளில் பேசுதல், யாதியஸ்தரை சுகமாக்குதல், பிசாசுகளை துரத்துதல், தீர்க்க தரிசனம் முறைத்தல், வரங்கள், ஓ தரிசனங்கள், சபையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் கொடுக்கிறது. அல்லேலூயா. அது உண்மை. அது நடைபெறும் போது அப்பொழுது அந்த விதமான ஒரு எக்காலத்தை ஒருபோதும் கேட்டிராதவர்களுக்கு அது ஒரு சிறு குழப்பமாகவே இருக்கிறது. பாருங்கள், நீங்களோ என்னுடைய சபை அதை போதிக்கிறதில்லை என்று கூறலாம். அப்படியானால் அது சுவிசேஷ எக்காலத்தை ஊதுவதல்ல. மகிமை. சரி. ஆனால் பயிற்றுவிக்கப்பட்ட போர் வீரர்களாகிய அவர்களுக்கு, அல்லேலூயா, அவர்கள் அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் போது அவர்கள் எப்படி ஒழுங்காக நிற்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ போர் வீரரே, முன்னே செல்லுங்கள். மகிமை. ஓ, அது நிச்சயம். அது நிச்சயம் என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? அது வார்த்தையில் உள்ளது. பாருங்கள், நீங்களோ எங்களுடைய சபை அதை போதிக்கிறதில்லை என்று கூறலாம். ஆனால் எக்காலம் அதை துணிக்கிறது. நான் ஒரு சபை பிரமாணத்திற்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. ஏனென்றால் அது அசைந்து விடும். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தைக்கு பயிற்சிக்கப்பட்டிருந்தால் வானங்களும் பூமியும் ஒழிந்து போகும், இந்த வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. ஒவ்வொரு பிரமாணமும் மற்றும் உள்ள ஒவ்வொரு காரியமும் விழுந்து போகும். ஆனால் இந்த வார்த்தையோ ஒருபோதும் தவறி போகாது. ஆமேன். அதுவே சத்தம். அந்த சத்தத்தையே நான் கேட்க விரும்புகிறேன். ஆமையா. ஓ, நீங்களோ எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கலாம். இயேசு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கின்றன, அவைகள் என்னுடைய எக்காலத்தை அறிந்திருக்கின்றன என்றார். அவர் பரிசுத்த யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்றார். இப்பொழுது அவர் அதை கூறினார். ஒரு மனிதன் அப்படியா என்று கூறினால் என்னவாகும்? எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. ஓ, அவர்களோ ஒரு குறிப்பிட்ட வழியில் என்கிறார்கள். இப்பொழுது ஒரு உண்மையான ஆடோ, ஓ ஓ, அதில் ஏதோ கீச்சொலி சத்தம் கேட்டது, அது சரியாக துணிக்கவில்லை. ஓ, அது ஒரு பிரெஞ்சு ஊதுகொம்பாக இருக்க வேண்டும். அது ஒரு எக்காலமாக இருந்திருக்காது. ஏனென்றால் வேதம் விளங்காத சத்தத்தை கொடுக்கிறதில்லை என்று கூறும். அது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறுகிறது. நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் பெறுவீர்கள். எவ்வளவு காலத்திற்கு? உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும், மற்றும் தூரத்தில் உள்ள யாவருக்கும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும். அவர் ஒவ்வொரு இடத்திலும் மற்றும் ஒவ்வொரு தலைமுறையிலும் எக்காலத்தை ஊதுவார். அவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள், அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள், அவர்கள் ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அது சுவிசேஷ கால சத்தம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள். அது நிச்சயமற்றது அல்ல. எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு போர் வீரனும் அறிந்திருக்கிறான். இப்பொழுது நீங்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு மற்றும் ஆதிசபை இந்த வழியில் முன்னோக்கி பவனி சென்றதை கண்டீர்கள். ஏனென்றால் எக்காலம் இயேசு நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். மார்க் 16 பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன பேதுரு, யாக்கோபு, யோவான் மீதமுள்ளவர்களும் வரிசையாக அதற்கு அணிவகுத்து செல்வதை நாம் காண்கிறோம். மேலும் நாம் அதிலிருந்து விலகி வேறு ஏதோ வழியாக திரும்புகிறோமா? ஒன்று முன்னோக்கி செல்கிறது, மற்றொன்று பின்னோக்கி செல்கிறதா? ஒருவர் பாருங்கள், அது மற்றொருவருக்கானதா இருந்தது, அது அந்த சத்தம் இன்னொருவருக்கானதா இருந்தது என்கிறார். ஓ இல்லை, அது அப்படி இருக்க முடியாது. முழு கிறிஸ்தவ ராணுவமும் எக்காலத்தை கேட்கிறது. அது எக்காலம் என்றே தேவன் கூறினார். அவரால் அதை மாற்ற முடியாது. அந்த சத்தம் தான் துடிக்கும் என்று அவர் கூறினார். இதை எல்லா மனிதரும் அறிந்து கொள்வார்கள். மற்றும் அப்பொழுது சபையானது புறப்பட்டு செல்கிறது. அவர்களில் சிலர் அவருடைய நேரடி வருகையை விசுவாசிக்கிறதில்லை. அவர் வருவார் என்று வேதம் கூறியுள்ளது. எனவே நாம் அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அவர் இன்றளவு இல்லை என்றால் நாம் காலையில் எதிர்நோக்கி கொண்டிருப்போம். அவர் காலையில் இங்கே இல்லை என்றால் நாம் அவருக்காக நாளை இரவு எதிர்நோக்கி கொண்டிருப்போம். நாம் தொடர்ந்து எதிர்நோக்குவோம். நாம் நித்திரையடைந்தால் நம்முடைய நாம் வீணாக மயக்கமுற்றிருக்கவில்லை. ஏனெனில் கடைசி எக்காலமான தேவைய காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதுவே எக்காலத்தின் சத்தம். நான் உயிரோடு இருந்தாலும் அல்லது நான் மறித்து விட்டிருந்தாலும் எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்குகிறது இல்லை. நான் அந்த சத்தத்தை கேட்பேன், நான் எழும்புவேன். தேவருக்கு மகிமை, எழும்புங்கள். ஓ ஆம் ஆம், இயேசு என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று கூறினார். அவர் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தார். எப்பொழுது அந்த அப்படித்தான் அவருடைய ஆடுகள் அவரை அறிந்திருக்கின்றன. இப்பொழுது பரிசேயர்களையும் மற்றும் அந்த நாளில் இருந்தவர்களையும் நோக்கி பாருங்கள். ஓ அவர்கள் இந்த மனிதன் பெயல்செபூல் என்றனர். கிணச்சண்டையில் இருந்த அந்த ஸ்திரீயிடத்தில் அங்கே அவளுடைய பாவங்களை குறித்தும் அவளுக்கு இருந்த அவளுடைய புருஷர்களை குறித்தும் கூறின போது அவர் நாத்தான்வேல் இடத்தில் அவன் எங்கிருந்தான் என்றும் பிலிப்பு அவனை அங்கே மரத்தின் கீழே அடைக்கும் போது அத்தி மரத்தின் கீழே ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஏன் அந்த நாளின் அந்த ஆசிரியர்கள் இந்த மனிதன் பெயல் செபோல், அவர் ஒரு பிசாசு, அவர் ஒரு குறி சொல்பவர் என்று கூறினர். ஆனால் பேதுரு, யாக்கோபு, யோவான் மீதமுள்ளோருக்கோ அது அப்படி இருக்கவில்லை. அவர்கள் அதை அறிந்திருந்தனர். ஏன்? மேசியா வரும்போது ஆவியினால் ஏவப்பட்டதான மோசேயின் சட்டத்தின் கீழ் அவர் ஒரு தீர்க்கதரிசி இருப்பார் என்று தேவன் கூறியதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் அவர் கூறின அந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு மற்றும் பரிபூர்ணமாக்கப்பட்டதை அவர்கள் கண்டபோது அது ஆட்டின் ஆகாரமாக இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அது எக்காலமாக இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் அவர்கள் அதை பின்பற்ற தொடங்கினர். என் நாடுகள் அதை அறிந்திருக்கின்றன. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டதை அவைகள் கண்டன. இப்பொழுது இன்றைக்கு ஜனங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. இங்கோ அல்லது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும் எங்கோ ஒரு இடத்தில் விடும்போது தேவனுடைய வாக்குத்தத்தம் சரியாக நிறைவேற்றப்படுகின்றதை அவர்கள் காண்கிறார்கள். ஏன்? என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கின்றன. அது வேதமாக இருக்கின்றபடியால் அந்த எக்காலத்தின் சத்தத்தை அவைகள் அறிந்திருக்கின்றன. ஏசு கிறிஸ்து ஏற்றுமின்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அவர் இன்னமும் சரியாக எபிரேயர் 13:8 இருக்கிறார். எனக்கு கவலை இல்லை. இப்பொழுது எத்தனை சபை ஊதுகொம்புகள் ஊதப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அது எனக்கு ஒரு துளி வித்தியாசத்தையும் உண்டாக்குகிறதில்லை. நாம் ஏராளமான சபை ஊதுகொம்புகளின் ஒளியை பெற்றுள்ளோம். ஒவ்வொரு காரியத்தை சுற்றிலும் ஒலித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓ அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன, தெய்வீக சுகமளித்தல் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்கின்றனர். ஓ உண்மையான ஆடுகள் அதற்கு செவி கொடுக்கிறதில்லை. ஆனால் அவர்கள் அந்த எக்காலத்திற்காக அந்த உறுதியானதற்கே செவி கொடுக்கிறார்கள். அந்த சபை ஊதுகொம்பு எந்த காரியத்தையும் துணிக்கலாம். நீங்கள் சபை ஊதுகொம்புகள் இன்றைக்கு அது என்ன பெற்றுள்ளது என்பதை நோக்கி பாருங்கள். ஒன்று இந்த வழியாக ஓடிக்கொண்டிருக்கிறது, மற்றும் ஒன்று அந்த வழியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பிசாசு பின்னால் அமர்ந்து கொண்டு இதோ அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள், அவ்வளவுதான், நான் என்னுடைய கரத்தை அசைக்க கூட வேண்டியதில்லை என்கிறான். ஆனால் சகோதரனே, அவர்கள் யாவரும் ஒருமுறை ஆயுதங்கள் அண்டை வரட்டும், பொதுப்படையான கட்டளைகளுக்கு திரும்பி வரட்டும். ஓ என்னை, அப்பொழுது நீங்கள் கிறிஸ்தவ போர் வீரர்கள் முன்னோக்கி செல்வதை காணப்போகிறீர்கள். சரியாக ஊதுகொம்புகள் அண்டை கேட்பதற்கு அல்ல, ஆனால் எக்காலத்திற்கு செவி கொடுப்பதற்கே. நாம் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு திரும்பி சென்று இப்பொழுது ஒரு சிலவற்றை நோக்கி பார்ப்போமாக. நான் முடிக்க ஆயத்தமாக கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் உங்களை இங்கே நீண்ட நேரம் வைத்திருக்க விரும்பவில்லை. ஆனால் நாம் திரும்பி போய் இந்த சத்தத்தை கேட்ட சிலரை நோக்கி பார்ப்போமாக. நாம் எடுத்துக் கொள்வோமாக. அவர்கள் நிச்சயமுள்ளவர்களாக இருந்தனர். இப்பொழுது மற்ற ஒவ்வொரு காரியமும் நிச்சயமற்றதாக இருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். நாம் ஒரு கணம் பண்டைய குணாதிசயம் கொண்ட ஒருவரை எடுத்துக் கொள்வோமாக. நாம் தீர்க்கதரிசி யோபுவை எடுத்துக் கொள்வோமாக. இப்பொழுது அந்த மனிதன் ஒரு சோதனையினூடாக சென்றான். ஆனால் தேவனுக்கு ஒரு சர்வாங்க தகனபலி தேவைப்பட்டது என்பதை அவன் அறிந்திருந்தான். அதைத்தான் தேவன் கேட்டார். மேலும் அவர் கேட்டது அவ்வளவுதான், மேலும் அவனுடைய வீட்டில் எவ்வளவு பேரழிவு நடந்திருந்தது என்பதை பொருட்படுத்தவில்லை. தேவன் எப்பொழுதுமே கேட்கிறதில்லை. ஒரு நபருக்கு ஏதாவது தவறு நடப்பதை நீங்கள் காணும்போது அவர் தேவனால் சாட்டையால் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது அதன் அர்த்தம் அல்ல. அவர் தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பே இல்லாமல் இருக்கலாம். அவர் எக்காலத்துக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை அவர் தன்னுடைய இருதயத்தில் அறிந்திருக்கிறார். தேவன் இந்த சர்வாங்க தகனபலியை கேட்டார். மேலும் யோபு சரியாக அதன் பேரில் நின்றார். அவ்வளவுதான். அவர்களோ, யோபுவே, நீ ஒரு ரகசிய பாவி, நீ தவறான ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்றனர். அவனோ மேலாக அறிந்திருந்தான். அவன் அங்கேயே தரித்திருந்தான். ஏனென்றால் அவன் அக்காலத்தின் சத்தத்தை கேட்டிருந்தான். மேலும் அவன் அங்கே அதனோடு சரியாக தரித்திருந்தான். மேலும் முடிவிலே, கடைசி முடிவிலே, அவன் பிசாசு அவன் மேல் அவிழ்த்து விடப்பட்டிருந்தான். மற்றும் அவனுடைய குடும்பத்தை எடுத்துக் கொண்டான். மேலும் அவன் அவனுடைய பிள்ளைகளையும் எடுத்துக் கொண்டான். அவனுடைய ஒட்டங்களை எடுத்துக் கொண்டான். மற்றும் அவனுடைய செல்வம் எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டான். அவன் தன்னுடைய சொந்த உடல் நலத்தையும் குலைத்துக் கொண்டான். அவன் சாம்பல் குவியலின் மேல் உட்கார்ந்தான். எல்லாமே போய்விட்டது போன்று காணப்பட்டது. ஆனால் அவன் இன்னும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்றான். அதை குறித்த நிச்சயமின்மையே இல்லை. அங்கே இருந்ததா? இல்லை. அவர் உயிரோடு இருக்கிற விதத்தை குறித்தே நான் நினைக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். மேலும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்றான். ஓ, என்ன அது சம்பவித்தது. அவன் மிகவும் நிச்சயமுடையவனாக இருந்தான். ஆபிரகாம் ஒரு நாள் வயல்வெளியில் நடந்து கொண்டிருந்த போது ஆபிரகாமே, நான் செய்யப்போகிறேன் என்று தேவன் கூறுவதை கேட்டான். அவர் எழுதப்பட்ட வார்த்தைக்கு முன்பே ஆபிரகாமை சந்தித்தார். மேலும் அவர், ஆபிரகாமே, நான் உன்னுடைய மனைவியாகிய சாராளின் மூலம் உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன் என்றார். மேலும் அந்த நேரத்தில் சாராள் 65 வயதாக இருந்தாள் மற்றும் ஆபிரகாம் 75 வயதாக இருந்தார். அவர்கள் அதற்காக ஆயத்தம் செய்தனர். மற்றும் அவர் சாட்சி பகர வெட்கப்படவில்லை. அவன் அந்த குமாரனை பெற்றுக் கொள்ளப் போவதா இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். மேலும் வேதம் அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பினான் என்று கூறியுள்ளது. ஆமென். முழு நிச்சயமாக நம்பினான். அது அவன் முடிவானவரை சந்தித்திருக்கிறான் என்றே பொருள்படுகிறது. ஆமேன். அதுதான் இது. முடிவானதே பாதையின் இறுதியாக உள்ளது. இது கடைசி காரியம். இதுவே அதை குறித்த யாவமாய் உள்ளது. அவன் தேவன் வாக்குத்தத்தம் அணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்றான். நீங்கள் இந்த இரவு இது பரிசுத்த ஆவி என்று நீங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறீர்களா? இதுவே வழி என்று நீங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறீர்களா? அவர் ஒருவரே சுகமளிப்பவர் என்று நீங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறீர்களா? அவர் மீண்டும் வரப்போகிறார் என்று நீங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறீர்களா? அவர் நேற்று மிந்தும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நீங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறீர்களா? ஆமேன். முழு நிச்சயமாக நம்பப்படுதல். ஆம். அங்கே மலைமேல் நின்று கொண்டிருந்த எலியா என்ற மற்றொருவரை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அவன் இசபேல் மற்றும் அவளுடைய வண்ணம் திட்டப்பட்ட முகத்தோடு சண்டையிட்டு இருந்தான். அவன் அதை குறித்து ஒரு விதமாக களைப்புற்று போய்விட்டான். கிட்டத்தட்ட எல்லா ஸ்திரீகளும் அந்த முதல் பெண்மணியை மாதிரியாக பின்பற்றி சிகை அலங்காரங்கள் மற்றும் அந்த நாளில் அவர்கள் என்னவெல்லாம் செய்திருந்தார்களோ அதை செய்தார்கள். அது கிட்டத்தட்ட அவனை வீழ்த்தும் அளவிற்கு அவன் அதனோடு சண்டையிட்டு இருந்தான். நேரடியாக தேவன் அவனிடத்தில், அங்கே போ, உனக்கு தெரியும், ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட 2 அல்லது 3 நாட்கள் இங்கே சுற்றி மழை பெய்கிறது, ஆனால் நீ ஆகாவிடத்தில் நின்று நீ அவனிடத்தில் கர்த்தர் உரைக்கிறதாவது நான் பனியை அழைக்கும் வரை அது வாரத்திலிருந்து பெய்யாது என்று சொல்லு என்றார். ஓ, என்ன அவன் இப்பொழுது, ஆகாபே, ஒருவேளை அது இந்த வழியில் கிரியை செய்யலாம் என்று கூறவில்லை. ஓ, இல்லை. அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். நிச்சயமின்மையே இல்லை. நான் அதை அழைக்கும் வரை பனியும் பெய்யாது, மழையும் வராது. ஆமேன். மகிமை. ஓ, ஏன் அவன் எக்காலத்தை கேட்டிருந்தான். அது நிச்சயமானதா இருந்தது. அவன் தன்னுடைய தேவனை அறிந்திருந்தான். தேவன் அந்த வார்த்தையை உரைத்த போது அது நடைபெறும் வரை எல்லா வானங்களும் பூமியும் ஒடிந்து போனாலும் நிச்சயமாக அது நடக்கும் என்று அவன் அறிந்திருந்தான். அது நடக்க வேண்டும். அவன் நிச்சயமாகவே முழு நிச்சயமாக நம்பியிருந்தான். இப்பொழுது அவர் எலியா தேசத்தில் உள்ள வறண்ட இடத்திலிருந்து எழுந்திருந்து நீரூற்றுகள் இல்லாத மலையின் மேல் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் நான் அங்கே உனக்காக ஒன்றை வைத்திருக்கிறேன் என்றார். அவன் முழு நிச்சயமாக நம்பினான். அவன் மலையின் மேல் ஏறி சென்று கேரி ஆற்றண்டையிலே அமர்ந்தான். மேலும் இப்பொழுது நான் இங்கே மேலே என்ன செய்ய போகிறேன்? நான் உன்னை போஷிக்கும்படிக்கு காகங்களுக்கு ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறேன். இப்பொழுது எப்படி அந்த காகங்கள்? இப்பொழுது ஒரு நிமிடம் பொறும். கர்த்தாவே இல்லை இல்லை, எக்காலம் முடங்கினது, அது போதுமானது, அது எப்படி சம்பவிக்கப் போகிறது எனக்கு தெரியாது, எனக்கு கவலை இல்லை. புரிகிறதா? அதை குறித்து கவலைப்படுவது நான் அல்ல, அது தேவனுடைய வேலை. அவர் காலங்களுக்கு கட்டளையிட்டதாக அவர் கூறினார். சரி கர்த்தாவே, நீர் அதை தயவு செய்து எனக்கு விளக்கி கூறுவீரா? மற்றும் எங்கே அவைகள்? எவரேய மொழியை பேசும்படி கற்றுக்கொள்ள அந்த காலங்கள் எந்த பள்ளிக்கு சென்றன என்று எனக்கு சொல்வீரா? என்ன வகையான ஒரு அவைகள்? எரிவாயு அடுப்புகளில் சமைக்கின்றனவா, அல்லது அவைகள் விறகில் நெருப்பு மூட்டி சமைக்கின்றனவா, அல்லது அவைகள் அதை எப்படி செய்கின்றன? மேலும் அவைகள் எங்கே, எந்த விதமான ஒரு மிருகத்தை அவைகள் கொல்லும்? அவைகளே சிறிய பறவைகளாக இருக்கின்றன. ஒரு மாட்டிறச்சி கலந்த ரொட்டியை எனக்கு கொண்டு வரும்படி அவைகள் எனக்காக ஒரு மாட்டை எப்படி கொல்லப் போகின்றன? பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? அந்த கேள்வி கேட்கப்படவில்லை. தேவன் அந்த தேவ எக்காலம் அவருடைய சத்தம் துணித்து மற்றும் என்னிடமே உள்ளது என்று கூறிற்று. எலியா, நான் அதை செய்யலாம் என்றல்ல, நான் அதை செய்து விட்டேன், நான் அதை செய்வேன், நான் அதை ஏற்கனவே செய்து விட்டேன். ஆமேன் என்கிறவு அதுவே நம்முடைய தேவனாகும். அவர் அதை செய்வார் என்றல்ல, அவர் அதை ஏற்கனவே செய்து விட்டார். ஆமேன். அவர் அதை ஏற்கனவே செய்து விட்டார். ஆமேன். அவர் செய்வார், அவர் செய்யலாம், அநேகமாக அவர் செய்வார் என்றல்ல, அவர் அதை ஏற்கனவே செய்து விட்டார். நான் காங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவர் தம்முடைய ஆவியை எல்லா மனிதர்களுக்கும் பரிந்துரைத்தார். அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை பரிந்துரைத்தார். அவர் உன்னதத்துக்கு ஏறி மனுஷருக்கு வரங்களை அளித்தார். யாரோ அதை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள், யாரோ அதை புறக்கணிப்பார்கள். அது எப்படி வருகிறது என்பது என்னுடைய வேலை அல்ல. அது அப்படியே அங்கே வருகிறதா இருக்கிறது. அது அவன்னமாக இருக்கும் என்று தேவன் கூறினார். மற்றும் அது அவன்னமாகவே இருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். அது எப்படி வரப்போகின்றது எனக்கு தெரியாது. அந்த வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை விளக்கிக் கூற முடியாது. எக்காலம் ஒழித்துள்ளது, மேலும் நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதற்கு கீழ்ப்படிந்தேன் மற்றும் அதை பெற்றுக் கொண்டேன். ஆமேன். இப்பொழுது அதை குறித்து ஒருமுறை என்னிடத்தில் வாதிட முயற்சியுங்கள். ஆமேன். ஓ, நான் பரிபூர்ணமானவன் அல்ல, இல்லை. அன்றிரவு அந்த வயோதிக கருப்பு நிற சகோதரி கூறினது போல அவள், மூப்பரே, நான் ஒரு சாட்சியை கொடுக்கலாமா என்றாள். சரி அம்மா. அவள், இந்த ஒரு காரியத்தை நான் கூற விரும்புகிறேன் என்றாள். அவள், நான் என்னமாக இருக்க விரும்புகிறேனோ அதுவாக இல்லை என்றாள். மேலும் அவள், நான் இருக்க வேண்டிய பிரகாரமாகவும் நான் இருக்கவில்லை, ஆனால் நான் ஒரு காரியத்தை அறிவேன், நான் முன்பு இருந்ததை போல் இல்லை என்றாள். எனவே அதாவது அந்த விதமாகத்தான் நாம் அதை குறித்து இப்பொழுது உணர்கிறோம். நான் முன்பு இருந்தது போல இல்லை, ஏனென்றால் நான் இன்றளவு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் தேவனுடைய கிருபையினால். மேலும் கட்டளையின் பேரில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன். கொடுக்கப்பட்ட வாக்குத்தமாக பெந்தேகோஸ்தே நாளிலே அது அங்கே ஊற்றப்பட்டது, மற்றும் நான் அதை விசுவாசித்தேன். நிச்சயமின்மையே இல்லை. நான் அந்த சத்தத்தை கேட்டேன், நான் அதற்கு கீழ்ப்படிந்தேன், மற்றும் அதுதான் இது என்று நான் நிச்சயமுடையவனாக இருக்கிறேன். நிச்சயமாக இதை நான் அறிவேன். நிச்சயமாக சிமியோன் சுமார் 80 வயது நிரம்பிய வயோதிக ஞானி. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பூமியின் மேல் ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லாமல் இருந்தும், ஆனால் இவர் ஒரு மகத்தான நற்பெயருடன் வலம் வந்தவர். பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் ஒரு நாள் பேசினார். சிமியோனே, நீ கர்த்தருடைய ரட்சணத்தை காணும் மட்டும் நீ மறிக்கப் போவதில்லை என்றார். மகிமை, ஒருவேளை பிரதான ஆசாரியன் தன்னுடைய தாடியை ஒரு சில முறைகள் தடவிவிட்டு, சிமியோனே, நீ உன்னுடைய மனநிலையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பான். அதற்கு அவன், அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டாக்கவில்லை என்றான். நீ சரியாக இருக்கிறாய் என்பதை நீ எப்படி அறிந்து கொள்கிறாய்? பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் அவன்னமாய் கூறினார், நான் மறிக்க மாட்டேன். ஏன் சிமியோனே, ஏன் நீ, ஏன் நீ இப்பொழுதே மறிக்க ஆயத்தமாக இருக்கிறாய்? ஓ, நீ என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் அவருடைய ரட்சணத்தை காணும் மட்டும் நான் மரணத்தை காண மாட்டேன் என்று தேவன் என்னிடத்தில் கூறினார். நிச்சயம் என்பதே இல்லை, நான் மறிக்க மாட்டேன், நான் அவரை காணும் வரை நான் மரணத்தை காண முடியாது. ஆமேன். அதுவே இதுவாகும். சிமியோனே, நீ அதை எப்படி செய்ய போகிறாய்? நான், அது என்னுடைய வேலை அல்ல. சிமியோனே, அவர் எங்கே இருக்கிறார்? எனக்கு தெரியாது. நீ அவரை காணப்போகிறாய் என்று எப்படி உனக்கு தெரியும்? தேவன் அவன்னமாய் கூறினார், அதுவே இதுவாகும், இது வார்த்தையாகும், நான் அவரை காணும் வரை நான் மரணத்தை காணப்போவதில்லை. ஓ, என்ன, ஓ, வயதான ஏழை நபர். நிச்சயமாகவே அவன் தன்னுடைய புத்தி சுவாதீனத்தில் இல்லை, உங்களுக்கு தெரியும். எனவே அவனை தனியாக விட்டு விடுங்கள். ஆனால் எப்படியும் அவன் அவரை கண்டான். ஆமையா, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் ஜனங்களுக்காக தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். இயேசு அவர் பூமியின் மேல் இங்கே இருந்த போது அவர் இங்கே லாசருவின் கல்லறையில் நின்று கொண்டிருந்தார். இல்லை, அதற்கு முன்னே அவர் ஜனங்களோடு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து பேசின உரையாடலில் இருந்தபோது, இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, மேலும் அவர் ஆபிரகாமை கண்டேன் என்று கூறினாரே என்றனர். அவர் எவ்வளவு உறுதியாக இருந்தார் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? அவர், ஆபிரகாம் இருந்ததற்கு முன்னமே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்றார். நான் இருந்தேன் அல்லது நான் இருப்பேன் என்றல்ல, ஆனால் நான் இருக்கிறேன், நான் உறுதியாக இருக்கிறேன். அதன் பின்னர் அவர் லாசருவின் கல்லறையிலே கூறினார். அவர் அங்கே செல்வதற்கு முன்னர் அவர் மாத்தாளிடம் கூறினார், அவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்றார். நான் இருக்க வேண்டும் அல்லது நான் இருப்பேன் என்றல்ல, ஆனால் நான் இருக்கிறேன். ஆமேன். நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருந்திருக்க மாட்டான். ஆனால் இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதுவோ தேவன் அதை உமக்கு தந்தருள்வார். அப்பொழுது அவர், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். ஓ, அவன் கடைசி நாட்களில் பொதுவான உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுந்திருப்பான். அவன் ஒரு நல்ல பையனாக இருந்தான். ஆம், அவன் உயிர்த்தெழுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இயேசு தம்மை சற்று திடப்படுத்திக் கொண்டு, ஆனால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்றார். நான் இருப்பேன், நான் இருக்க வேண்டும் அல்லது அது போன்ற அல்ல, நான் இருக்கிறேன். அங்கு எதுவும் இல்லை. அதை குறித்த நிலையற்ற நடுக்கமானது ஒன்றும் இல்லை. நிச்சயமின்மையே இல்லை. அது உறுதியாக இருந்தது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்னைக்கும் அறியாமலும் இருப்பான். அவர்கள் அவ்வாறு இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் ஒருவேளை அவ்வாறு இருக்க மாட்டார்கள் என்று அல்ல, அல்ல, அவர்கள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள் அதை குறித்த நிச்சயமின்மையே இல்லை, இல்லை, அவர்கள் மறிக்க மாட்டார்கள். என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட வேண்டியதில்லையா? அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட மாட்டார்கள். ஆமேன். அவர் என்னுடைய ஆக்கினை தீர்ப்பை எடுத்துக் கொண்டார். அங்கு வேறெந்த வேலையும் இல்லை. ஆமேன். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். ஓ, இப்பொழுது அவளதை விசுவாசிப்பதாக கூறினாள். இப்பொழுது இயேசு, பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். மேலும் நான் வார்த்தையா இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் நான் வரவிருந்தவர் நான் தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அதை அறிக்கை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். நாம் என்ன செய்யலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாம் அதை குறித்து எதையாவது செய்ய முடியுமா என்று பார்க்கும்படி நாம் பெரியவர்களை ஒன்று சேர்த்து கூட்டிக் கொண்டு செல்வோம் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. இல்லை, இல்லை, அவர் நான் என்றார். போய் என்னால் அவனை எழுப்ப முடியுமா என்று பார்ப்பேன் என்றல்ல, நான் போய் அவனை எழுப்புவேன். ஆமேன். நான் முயற்சிப்பேன் என்றல்ல, நான் எழுப்புவேன். நிச்சயமின்மையே இல்லை. அவர் நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன் என்று கூறின போது அது விளங்காத சத்தமாக இருக்கவில்லை. மேலும் நான் எழுப்புவேன் என்று கூறின அதே ஒருவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை அளித்தார். அல்லேலூயா. ஓ, என்னே. ஆமென். நான் போய் அவனை எழுப்புவேன். அவர் மீண்டும், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் அதை குறித்து என்ன செய்ய முடியும் என்று பார்ப்பேன் என்று கூறினார். நீங்கள் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் அதை மூன்று நாளைக்குள்ளே மீண்டும் எழுப்புவேன். நிச்சயமின்மையே இல்லை. இப்பொழுது நான் முயற்சிப்பேன், என்னால் அதை செய்ய முடியுமா அல்லது இல்லையா என்று நீங்கள் எல்லோரும் சுற்றி நின்று பார்க்கலாம் என்றார். இல்லை, நான் அதை எழுப்புவேன். நிச்சயமின்மையே இல்லை, நான் அதை எழுப்புவேன். நீங்கள் அதை எடுத்து போடுங்கள், நான் அதை எழுப்புவேன். ஓ, என்ன, ஏன்? வேதாகமத்தில் தாவீது பேசியிருந்த அந்த நபர் அவர்தான் என்பதை அவர் அறிந்திருந்தார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணப்பட்டீர். மேலும் அவர் அந்த வேதாகம வாக்குத்தத்தத்தில் சேர்க்கப்பட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் உறுதியாக இருந்தார். இப்பொழுது நாம் அதில் உறுதியாக இருக்க முடியாதா? நாம் அவரை மற்ற காரியங்களுக்காக மாதிரியாக எடுத்துக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தை அதை கூறியிருக்கும் வரை அவர் அதை குறித்து இருந்தது போலவே அந்த வார்த்தையை குறித்து நம்மால் உறுதியாக இருக்க முடியாதா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், நான் அதை மீண்டும் எழுப்புவேன். ஆமேன். ஏன்? அதை குறித்த வார்த்தை உரைத்திருந்ததை அவர் அறிந்திருந்தார். அவர் நிச்சயமாக வருவதாக இருந்தார். யோவான் 5:24 உள்ள அந்த நபர் அங்கே நானாக இருந்தால், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன். அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அதுதான் நாம். மேலும் நாம் எதை குறித்து பயந்தோம்? காரியம் என்ன? நீங்கள் எந்த தரவகையை அணிந்து கொண்டிருந்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நீங்கள் உங்களை இந்த ஒரு, அந்த அல்லது மற்றவை என அழைக்கிறீர்கள். நாம் தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய கிருபையினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரு பிரஸ்பிடேரியனாய், மெத்தோடிஸ்டாய், பாப்டிஸ்டாய் இருந்தாலும் இந்த ஒன்றுதான் அது அல்லது மற்றது என்பதை குறித்து அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால் அவர் உயிர்த்தெழுதலின் ஜீவனை தனக்குள் கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆம். இப்பொழுது பெந்தேகோஸ்தே நாளிலே இயேசு அவர்களிடத்தில் லூக்கா 24:49 இதோ நான் ஒரு வாக்குத்தத்தை அனுப்புகிறேன் என்றார். நான் அதை அனுப்பலாம், அதை குறித்து என்னால் என்ன செய்ய முடியும் என்று நான் பார்ப்பேன் என்றல்ல, என் பிதா வாக்குத்தத்தம் அணிவதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அங்கே எருசலேம் நகரத்துக்கு போய் காத்திருங்கள். இப்பொழுது அவர்கள் தொடர்ந்து காத்திருந்தால் என்ன? ஓ, 6 நாட்கள் என்கின்றனர் அவர்கள். நாம் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் விசுவாசத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அவ்வாறு நினைக்கவில்லையா என்கின்றனர். யாக்கோபு 9 நாளில், சீமோனே ஒரு நிமிடம் இங்கே வா, உனக்கு தெரியுமா, அந்த ஒரு நாள் எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு இருந்தது, புரிகிறதா? மேலும் நான் எதை விசுவாசிக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? நாம் இங்கே காத்திருப்பதை அவர் விரும்பவில்லை என்று நான் நினைக்கிறேன். நாம் அதை ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் என்று நான் நினைக்கிறேன். நீ அவ்வாறு நினைக்கவில்லையா? நாம் நம்முடைய ஊழியத்திற்கு செல்வோம், நம்முடைய ஊழியத்தை தொடர்வோம் என்று கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? ஓ, அது ஒருபோதும் சம்பவித்திருக்காது. ஏன்? தீர்க்கதரிசி கூறினதை அவர்கள் அறிந்திருந்தனர். இப்பொழுது கவனியுங்கள், தீர்க்கதரிசி கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள் என்றான். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாசையினாலும் நான் இந்த ஜனத்தோட பேசுவேன், இதுவே இழைப்பார்கள், ஓய்வு என்றான். அது வரும்போது ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். கடைசி நாளில் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், யோவேல் 2:28. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் உரைக்கிறார். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் ஊழியக்காரர் மேலும் நான் என்னுடைய ஆவியை அந்நாளிலே ஊற்றுவேன். உயரே வானத்திலே அடையாளங்களையும் மற்றும் தாழ பூமியிலே ரத்தம், புகையை மற்றும் நீராவியை காட்டுவேன். பரிசுத்தாவியின் வருகையோடு சில அனுபவம் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் விளங்காத சத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஏதோ காரியம் அசைவதை அவர்கள் உணர்ந்த போது, அதனோடு வேதாக அத்தாட்சி அசைவதை கண்டபோது, அவர்கள் நிச்சயமற்றவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் தெருக்களுக்கு சென்றனர், என்னை மன்னிக்கவும், ஓ என்னை, அது பரிசுத்த ஆவியா இருந்தது என்று அவர்கள் உறுதியாக இருந்தனர். அவர்கள் எப்படி உறுதியாக இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? பேதுரு, அந்த எளிய படிப்பறியாத நபர், ஒரு மரத்துண்டின் மேல் அல்லது ஒரு பெட்டியின் மேல் அல்லது எங்கோ குதித்து நின்று யூதேயாவின் மனிதரே, ஒரு சேவலை போல மார்பை முன்தள்ளிக் கொண்டு, அவன் யூதேயாவின் மனிதரே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, சற்று முன்னர் நான் உங்களை குறித்து பயமடைந்தேன், ஆனால் நான் இப்பொழுது பயமடையவில்லை. இது உங்களுக்கு தெரிந்திருப்பதாக. என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, ஆனால் இதுவே அதுவாக உள்ளது. இதுதான் அது என்று நாம் நம்புகிறோமா? இதுதான் அது என்று நாம் விசுவாசிக்கிறோமா? அவன் தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்றான். அல்லேலூயா! அதை குறித்த நிச்சயமின்மையே இல்லை. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. ஓ
என்னே,
மார்க் 16, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று தம்முடைய சபைக்கு கட்டளையிட்டு கூறினார். இந்த அடையாளங்கள் ஒருவேளை இருக்க வேண்டும். அவைகள் எப்போதாவது ஒருமுறை அநேகமாக இருக்குமா? விசுவாசிக்கிறவர்களை அவைகள் பின்தொடரும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அவர்கள் சர்ப்பங்களை எடுத்தாலும் அல்லது சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதிஸ்தர் மேல் வைத்தால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சொஸ்தமாகலாம் என்றல்ல, அவர்கள் சொஸ்தமாவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அடுத்த சில நிமிடங்களில் இதை கூறுகையில், சகோதரனே, சகோதரியே, நான் அதை சுருக்கமாக சொல்லட்டும், நான் அதை விசுவாசிக்கிறேன். மற்ற ஒவ்வொரு காரியமும் அதற்கு முரணாக இருக்கிற எந்த காரியமும் சரியானதல்ல என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு காரியமும் விழுந்து போகும் என்றே நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பொது உடைமை கொள்கைகள் இருந்தாலும், அல்லது இந்த கொள்கைகள் மற்றும் அந்த கொள்கை, சபை கொள்கை மற்றும் ரோமானிய கொள்கை, மேலும் மற்ற யாவும் அமெரிக்க கொள்கைகளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. மற்ற ஒவ்வொரு காரியமும் விழுந்து போகும். ஆனால் அந்த வார்த்தை நித்தியமாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு வார்த்தையாக இருக்கிறது. மேலும் அது ஒரு வார்த்தையாக இருந்ததற்கு முன்பே அது ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனையே ஒரு வார்த்தையாகும். தேவனுக்கு நித்தியத்தில் அது அவருடைய சிந்தைக்குள் வருகிறது. அவர் தம்முடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தினார், அது ஒரு வார்த்தையானது. மேலும் அந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த காரணத்தினால் தான் அவர் மேசியாவை குறித்து பேசிய போது ஒரு மேசியா வரவேண்டியதாக இருந்தது. கரைதிரையற்ற ஒரு சபை கடைசி நாட்களில் இருக்கும் என்று அவர் உரைத்தார். அங்கே ஒரு சபை இருக்கும். அல்லேலூயா! அவர் அதை கூறினார். நான் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் பரிசுத்த ஆவியை வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு அந்த குறிப்பிடத்தக்க பிரசங்கத்தை பிரசங்கித்த போது, அவர்களில் எல்லோரிடத்திலும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அதாவது இந்த அடையாளங்கள் வரும் என்றும் மற்றும் இதை குறித்தும் கூறினார் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான், அது சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதன் பேரில் நான் நின்றேன். அது வெளிப்பட்டதை நான் கண்டிருக்கிறேன். நான் அதற்கு போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். மேலும் நான் ஒரு அடிச்சுவட்டை உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் ஒரு அடிச்சுவட்டை உருவாக்குவதற்கு முன்னே நான் ஒவ்வொரு சிக்கலையும் தொற்றிச் செல்லும் செடியையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் வெட்டி அதை வழியிலிருந்து அகற்றிவிட வேண்டும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு அடியெடுத்து வைக்கும் போது நீங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆமே, கத்தியை எடுத்து அதை வெட்டிவிடுங்கள். மிகவும் விலையேற பெற்ற நண்பர் பால் ரேடாராய் உங்களில் அனைவருக்கு நினைவிருக்கும். அப்பொழுது நான் ஒரு இளம் பிரசங்கியாராய் இளைஞனாய் இருந்தேன். நான் வழக்கமாக அவர் பேசுவதை கேட்க போர்ட்வெயில் உள்ள ரெடிகர் குடாரத்திற்கு செல்வேன். மிகப்பெரிய உருவம் கொண்ட நபர். அவர் பின்னால் சென்று தன்னுடைய கால்சட்டைகளை மேலே இழுத்துவிட்டு தன்னுடைய கரத்தை மேலே உயர்த்தி ஒரு கரடியை போல உருமுவார். மேலும் பிரசங்க பீடத்தினூடாக அவர் குதிக்கப் போகிறார் என்று நான் நினைப்பேன். அவர் ஆதிகாமத்தில் உள்ள ஒரு பாடப்பொருளோடு தொடங்கி ஆம் வெளிப்படுத்தின விசேஷம் வரை முன்னும் பின்னுமாக முழுவதும் சுற்றி வருவார். பால் ஒரு முழு நிறைவான மனிதனாயிருந்தார். ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கையில் அவர், நான் ஓரிகளில் முன்பெல்லாம் ஒரு மரம்பட்டு போவனாய் இருந்தேன் என்றார். அவர் அங்கிருந்து வந்தவர். ஒரு நாள் உங்களுக்கு தெரியுமா என்று கூறி மேலும் அவர், நான் ஊழிய களத்தில் எங்கோ தூரத்தில் இருந்தேன் என்று கூறினார். அது எங்கே என்று இப்பொழுது நான் மறந்துவிட்டேன். அவர் மிஷினரி ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தார். தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டிருந்தார். மேலும் பால் இங்கே சரியாக இன்றைக்கு உலக சபை நிற்கிற இடத்திலே என்று கூறினார். அவர், நான் இங்கே உங்களுடைய கூட்டத்தாரோடு செய்ததை செய்துள்ளதற்கு பதிலாக நான் என்னுடைய கிருபையின் செய்தியை அசலான பெந்தேகோஸ்தையினருக்கு விட்டு போட்டிருந்தால் நலமாயிருக்கும் என்றார். மேலும் அது என்னை கவலைகளை செய்தது. லட்சக்கணக்கான டாலர்கள் கடனுள்ள ஒரு இடத்திற்கு அடைக்கப்பட்டேன். ஒரு புற்றுநோய் என்னை பிடிக்கும் அளவிற்கு நான் தானே கவலை அடைந்து இப்போது மறித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய கிருபையின் செய்தியை அசலான பெந்தேகோஸ்தையினருக்கு விட்டு போட்டிருந்தால் தேவன் அதற்காக என்னை அபரிமிதமாக ஆசீர்வதித்திருந்திருப்பார். உண்மையே, அவர் அங்கே அந்த காடுகளில் இருந்ததாக அவர் கூறினார். மேலும் அவருக்கு வாந்தியும் ரத்தம் காந்த சிறுநீரோடு கூடிய காய்ச்சல் அல்லது அதை போன்றது வந்துவிட்டது. அது பயங்கரமாக இருந்தது. அவர் காடுகளில் தூரமாக இருந்தார். மேலும் தெய்வீக சுகமளித்தலில் ஒரு உறுதியான விசுவாசியாக இருந்தார். அவர் சுகவீனம் அடைந்து கொண்டே இருந்ததாக கூறினார். அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். மிஷினரிமார்களில் சிலர் ஒரு படகில் சென்று ஒரு மருத்துவரை அழைத்து வர போவதாக இருந்ததை கூறினார். ஏன், அவர்கள் ஒரு மருத்துவரை அழைத்து வர சில நாட்கள் ஆகும். மேலும் அவர், நான் அதை செய்ய வேண்டாம், அப்படியே விட்டுவிடுங்கள் என்றார். மேலும் தேவரனை சுகப்படுத்தாவிட்டால் அப்பொழுது நான் பரம வீட்டுக்கு வருவேன் என்றார். எனவே அவர் தன்னுடைய மனைவியோடு அறையில் தங்கியிருந்ததாக கூறினார். அது இருட்டாய்கொண்டே மற்றும் இருட்டாய்கொண்டே இருந்ததாம். அவர் தன்னுடைய மனைவியை அழைத்து, தேனே, என்னுடைய கரத்தை பற்றிப்பிடி என்றாராம். மேலும், எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இரு, இப்பொழுது இருட்டாய்கொண்டே இருக்கிறது என்றாராம். தொடர்ந்து நிழல்கள் என்னை சுற்றிலும் விழுந்து கொண்டிருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன் என்றாராம். அவர், நான் மறிக்கும் போது என்னுடைய கரத்தை பிடித்து பற்றிப்பிடித்து ஜெபி என்றாராம். அவர் தாவே தேவனை சந்திக்க துணிந்து விட்டார். அவர் ஒரு விதமாக ஞான திருஷ்டி அடைந்தார். அப்போது அவர் மீண்டும் அங்கே ஓரிகானில் ஒரு வாலிப மனிதனாக மரங்களை வெட்டுவதாக அவர் சொப்பனம் கண்டதாக கூறினார். மேலும் அந்த முகாமின் முதலாளி, பால், மலையின் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் இங்கே மேலே போ, குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு குறிப்பிட்ட மரம் விழுந்து விட்டது என்று கூறினாராம். அவர் தன்னுடைய இளமையான கால்களால் மலையின் மேல் ஓடினதாக கூறினார். மேலும் மரத்தை இடித்து தள்ளி அதை வெட்டி கோடாரியை அதிலேயே குத்தி வைத்தாராம். அவருடைய கூர்மையான பெரிய இருபுறமும் வெட்டும் கோடாரியானது எவ்வாறு அந்த மிருதுவான பைன், மிக மென்மையான பைன் மரத்துக்குள் பதிந்தது என்று கூறினார். மேலும் அவரதை பற்றி பிடித்துக் கொண்டு, சரி, நான் மலைக்கு கீழே இதை சுமந்து செல்வேன் என்று எண்ணினதாக கூறினார். நல்ல வலிமையான மனிதன். மேலும் என்னுடைய முழங்கால்களை எப்படி ஒன்றாக வைத்து ஒரு மனிதனின் மிகப்பெரிய பாகமான என்னுடைய முதுகில் அதை எப்படி தூக்குவது என்று நான் முன்பு பயிற்சி பெற்றிருந்தேன் என்றார். அவருடைய முதுகு மற்றும் தோள்கள் அவருடைய கால்களின் பின்பகுதியிலும் அவரது தசைகள் உறுதியாக இருந்தன. நான் ஒரு பெரிய மரக்கட்டையை தூக்கி அதை தன்னுடைய தோளின் மீது வைத்து நடந்து செல்வேன் என்று கூறினார். ஆனால் அது ஒரு சாதாரண மரக்கட்டையாக இருந்தது. ஆனால் என்று கூறி, நான் வெறுமனை என்றார். நான் வருந்துகிறேன், என்னால் அந்த மரக்கட்டையை வெறுமனை அசைக்க கூட முடியவில்லையே என்றார். நான் வருந்துகிறேன். அவர், என்னால் அந்த மரக்கட்டையை வெறுமனை அசைக்க கூட முடியவில்லை என்றார். அவர் தொடர்ந்து, நான் சண்டையிட்டேன், மேலும் நான் சண்டையிட்டேன் மற்றும் நான் அதை எடுக்க முயற்சித்தேன், என்னால் அதை எடுக்க முடியவில்லை என்றார். அவர், என்னிடத்தில் இருந்த எல்லா பலத்தையும் நான் பயன்படுத்தினேன் என்றார். அவர், என்னால் அந்த மரக்கட்டையை நகர்த்த முடியவில்லை என்றார். மேலும் அவர், முடிவிலே நான் மிகவும் பலவீனமாகிவிட்டேன், எனவே நான் மரத்தின் மீது சாய்ந்தவாறு அமர்ந்து வியர்வையை துடைக்க ஆரம்பித்தேன், நான் முற்றிலும் களைப்புற்று போய்விட்டேன் என்றார். மேலும், சிறிது நேரம் கழித்து நான் என்னுடைய முதலாளியினுடைய சத்தத்தை கேட்டேன் என்றார். ஆனால் நான் எப்போதும் கேட்டிருந்ததிலேயே இனிமையான சத்தமாக இருந்தது என்றார். மேலும் நான் சுற்றி திரும்பின போது அந்த சத்தம் என்னிடத்தில் பால் என்று கூப்பிட்டது என்றார். அப்பொழுது நான், ஆம் முதலாளி, இது என்ன என்றேன். நீ எதற்காக அதை எடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார். அவர், பாருங்கள், இதை முகாமுக்கு கீழே கொண்டு வரும்படி நீர் எனக்கு கட்டளையிட்டீர், நான் தானே இதனால் சோர்வடைந்து போய்விட்டேன், என்னால் அதை செய்ய முடியவில்லை முதலாளியே என்றாராம். அப்பொழுது அவரோ, பால், அந்த நீரோடை அங்கே ஓடுவதை நீ பார்க்கவில்லையா என்றாராம். இவரோ, ஆம் என்றாராம். அதற்கு அவரோ, அந்த நீரோடை நேராக கீழே முகாமிற்கு வருகிறது, நீ ஏன் அதை தண்ணீரில் எரிந்துவிட்டு அதன் மேல் குதித்து சவாரி செய்து முகாமிற்கு செல்லக்கூடாது என்றாராம். அதற்கு அவரோ, நான் அதை குறித்து ஒருபோதும் நினைக்கவே இல்லை என்றாராம். எனவே அவர் அதை தண்ணீரில் உருட்டி தள்ளி அதன் மேல் குதித்து ஓஹோ என்ன என்றாராம். அவர் சிற்றறைகளுக்கு மேலே செல்லும் போது மற்றும் தண்ணீரினூடாக கீழே தண்ணீர் தெறிக்க குதிக்க இந்த மரக்கட்டையின் மீது சவாரி செய்து கொண்டே ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தன்னுடைய உச்ச குரலில் கூச்சலிடத் தொடங்கி கீழே போய்கொண்டே நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். அவர் கூறினார், முதலாவது காரியம், அவர் சுயநினைவை அடைந்த போது அவர் தரையின் நடுவில் இருந்தாராம், மற்றும் அவருடைய மனைவி அவரோடு சத்தமிட்டுக் கொண்டிருந்தாராம். அவர், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சத்தமிட்டாராம். சகோதரர்களே, தேசங்கள் உடைந்து கொண்டிருக்கின்றன, இஸ்ரவேல் விழித்தெழுகிறாள். வேதாகமம் முன்னுரைத்த அடையாளங்கள், புறஜாதியாரின் நாட்கள் எண்ணப்பட்டு பயங்களால் சூழப்பட்டுள்ளன. ஓ சிதறப்பட்டோரே, உங்களுடைய சொந்த இடத்துக்கு திரும்புங்கள். தேவனுடைய வார்த்தையின் இந்த செய்தி சத்தியமாயிருக்கிறது. ஜீவித்தாலும் அல்லது மரித்தாலும் நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். நான் அதனோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கவில்லை, நான் அதை குறித்து சண்டையிட முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை, நான் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். விமர்சகர்கள் எழும்பட்டும், நான் ஒவ்வொரு நீரோடை சூழலையும் பாய்ந்து செல்வேன். இந்நாட்களில் ஒன்றில் தேவனுடைய வார்த்தையின் மேல் சவாரி செய்து நான் முகாமிற்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஆமே, நான் அங்கே சென்றடைய நிச்சயமுடையவனாக இருக்கிறேன். நாம் ஜெபம் செய்வோமாக. நீங்கள் உங்களுடைய பாவ சுமையோடு அலைய விரும்புகிறீர்களா? நீங்கள் இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறியாதிருந்து ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களே ஏன் அதை துடை தெரிந்து விட்டு சிலுவையின் மேல் இந்த இரவு வார்த்தையின் மேல் சவாரி செய்யக்கூடாது? நீங்கள் ஏன் இந்த இரவு தேவனுடைய வாக்குத்தத்தை ஏற்றுக்கொண்டு குழப்பத்திலிருந்து வெளியேறி பெரிய நீல நிற அந்த விதமாக பரந்த ஆகாயத்தினூடாக சவாரி செய்யக்கூடாது? அதனோடு சண்டையிட வேண்டாம், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், அதை அப்படியே விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு அசைக்கப்பட முடியாத ராஜ்யமாயிருக்கிறது, அதன் மேல் சவாரி செய்யுங்கள். இந்த இரவு நீங்கள் சுகமாய் இருந்தால் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே என்ற தேவனுடைய வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சகோதரன் பிரணாமே, நான் எப்படி குணமடைய போகிறேன்? எனக்கு இருதய கோளாறு உள்ளது, எனக்கு புற்றுநோய் உள்ளது என்று மருத்துவர் கூறுகிறார். எனக்கு இது அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் செவிடாய் ஊமையாய் இருக்கிறேன், நான் குருடாய் இருக்கிறேன், என்ன அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? அப்படியே தேவனுடைய வாக்குத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மேல் சவாரி செய்யுங்கள். நாம் ஒரு மிகப்பெரிய கோலை எடுத்து அதை இங்கே கீழே நட்டு வைத்து அதனுடைய உச்சியின் மேல் எழுதுவோமாக. விசுவாசமுள்ள ஜபம் இன்றிரவு ஜபிக்கப்பட்டுள்ளது, நான் அதன் மேல் சவாரி செய்ய போகிறேன். வேதம், விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், தேவன் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்திருந்தாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று கூறியுள்ளது. நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் தவறு செய்திருந்தால், நீங்கள் இன்றிரவு வழி தவறி இருந்தால், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏன் அதை அறிக்கை செய்யக்கூடாது? பாருங்கள் சகோதரன் பிரணாம், நான் என்ன செய்ய வேண்டும்? அதை அறிக்கை செய்யுங்கள், அதன் பின்னர் அதன் மேல் சவாரி செய்யுங்கள். தேவன் அவனமாய் கூறினார், அது உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை கொண்டு செல்லும். அந்த நபர் இந்த இரவு இங்கே இருக்கிறாரா? உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பிற்காக தங்களுடைய உண்மையான நம்பிக்கையை தேவனில் ஒருபோதும் வைக்காதிருந்தால், நான் முடிக்கையில் நீங்கள் ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி சகோதரன் பிரணாம் எனக்காக ஜபியுங்கள், நான் என்னுடைய கவலைகளை எரிந்துவிட விரும்புகிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் எரிந்துவிட விரும்புகிறேன். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் என்னுடைய கவலைகளை எரிந்துவிட விரும்புகிறேன். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, அங்கே பின்னால் உள்ள உண்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. வாலிப பெண்மணியே, தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, அது சரி, தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக. நான் என்னுடைய கவலைகளை அவர் மேல் வைத்துவிட்டு இப்பொழுது அவருடைய வாக்கு தத்துவத்தின் மேல் சவாரி செய்ய விரும்புகிறேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் வாக்களித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்படி உணர்கிறேன் என்பதல்ல சகோதரன் பிரணாம், கடந்த இரவு எனக்கு ஜெபிக்கப்பட்டது, நான் நலமாக உணரவில்லை. அதற்கு இதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் என்னுடைய உணர்வுகளின் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கவில்லை, நான் அவருடைய வார்த்தையின் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். அது அவருடைய வாக்குத்தமாயிருக்கிறது. சகோதரன் பிரணாம், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள முயற்சித்தேன். 4 அல்லது 5 முறைகள் பீடத்தண்டை சென்று வந்திருக்கிறேன், நான் அதை ஒருபோதும் பெற்றுக் கொள்ளவே இல்லை. அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. அப்படியே இந்த மரக்கட்டையின் மீது தரித்திருங்கள், அது உங்களை நேராக அந்த முகாமிற்கு, முதற்பேறானவர்களின் முகாமிற்கு, பரிசுத்தவான்களின் முகாமிற்கு கொண்டு வரும். நீங்கள் அங்கே வந்து சேருவீர்கள். உங்களுடைய மரக்கட்டையின் மேல் அப்படியே தரித்திருந்து உங்களால் முடிந்த அளவு சத்தமிட்டு தேவனுடைய துதிகளை ஆரவாரமிடுங்கள். அதுவே அதை செய்வதற்கான வழியாய் உள்ளது. நாம் நம்முடைய தலைகளை வணங்கியவாறு இருக்கையில் நீங்கள் உண்மையாகவே அதன் மேல் சவாரி செய்ய விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய இதயத்திலே உணர்த்திடும் அந்த சிறிய காரியம், நீங்கள் இங்கு வந்து பீடத்துக்கு முன்னால் ஒரு நிமிடம் நிற்க, நாங்கள் ஜெபித்து உங்கள் மீது கரங்களை வைக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் வருவதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இன்றிரவு உங்களுடைய இதயத்தை சுற்றி இருக்கிற அந்த ஒரு சிறு காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது உங்களுடைய கரத்தை உயர்த்தி கூறுங்கள். சரி, அந்த மரத்தில் வெட்டப்பட்ட சிலுவையில் நீங்கள் அந்த மரத்தின் மேல், அவருடைய வாக்குத்தத்தின் மரத்தின் மேல் அடியெடுத்து வைத்தீர்கள். உங்களுடைய கரங்களை இப்பொழுது இந்த சிலுவையை சுத்தி போட்டுக் கொள்ளுங்கள். இங்கே நடந்து வந்து இப்பொழுது நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுதே அதை விசுவாசிக்கப் போகிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் ஒருபோதும் மாறவே மாட்டேன். அந்த ஒன்று உறுதிப்படும் வரை நான் அந்த வார்த்தையோடு தரித்திருக்கப் போகிறேன். அதன் பின்னரே அந்த ஒன்று உறுதிப்படுத்தப்படுகிறது. நான் வலதுபுறமாக சென்று மற்றொன்றில் ஏறி சவாரி செய்ய தொடங்கப் போகிறேன் என்று கூறுங்கள். புரிகிறதா? வார்த்தைக்கு வார்த்தை, படிப்படியாக தேவன் உங்களுக்கு வாக்களித்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அதன் மேல் சவாரி செய்பவனுக்கு யாவும் கைகூடும். அவருடைய வாக்குத்தத்தின் மேல் சவாரி செய்யுங்கள். ஏனென்றால் அது உங்களை முகாமிற்கு கொண்டு வருவது நிச்சயம். அது உங்களை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வரும். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் இப்பொழுது நீங்கள் வருவீர்களா? ஒரு நிமிடம் பீடத்தண்டை ஜெபத்திற்காக நிற்க விரும்பும் எவருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா சந்தேகங்களும் ஊற்றில் அடக்கம் பண்ணப்பட்டன. கர்த்தாவே, நான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் சரியாக வார்த்தையின் மேல் இந்த இரவு அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் நான் அதை என்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்க போகிறேன். நான் உங்களுடைய வார்த்தையில் உம்மை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். ஒரு விலையேறப்பட்ட ஸ்திரீ உறுதியாக தீர்மானம் கொண்டிருப்பதை ரூபகாரப்படுத்த அவள் இங்கே பீடத்தண்டை நிற்கிறாள். உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்பிட நீங்கள் வரமாட்டீர்களா? நீங்கள் இங்கே நடந்து வருவீர்களா? உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே மேலே வாருங்கள். அதுதான், மேலே வந்து இங்கே நில்லுங்கள். நான் அதன் மேல் சவாரி செய்ய போகிறேன். தேவனே, நீர் வாக்குத்தத்தை அளித்து ஏதோ ஒன்று என் இருதயத்தை தட்டினது. நான் அதன் மேல் சவாரி செய்ய இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறேன். அது என்னை முகாமிற்கு கொண்டு வரும் வரையில் நான் அதன் பேரில் தரித்திருக்கப் போகிறேன். நான் உன்னதமானவரின் பரிசுத்தவான்களின் முகாமிற்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. அதன் மேல் சவாரி செய்ய விரும்புகிற நீங்கள் இப்பொழுதே வாருங்கள். அப்படியே நீங்கள் இருக்கிற விதமாகவே, எந்த ஒரு வேண்டுகோளும் இல்லாமல் நான் அப்படியே இருக்கிற விதமாகவே இருக்கிறேன். நினைவிருக்கட்டும், நீங்களோ அது ஒரு மரமா என்று கேட்கலாம். ஒரு முறை ஒரு மரம் வெட்டப்பட்டு அது மீண்டும் கல்வாரியில் மீட்டமைக்கப்பட்டது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடும் அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வார்த்தையோடும் இன்றிரவு அந்த மரத்தின் மேல் குதியுங்கள். நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். என் முழு இதயத்தோடு நான் அதை விசுவாசிக்கப் போகிறேன். நான் முடிந்த அளவிற்கு இங்கு வந்து என்னுடைய சகோதரர்களின் கரங்களை குலுக்க விரும்புகிறேன். உங்களுடைய தீரமான நிலைப்பாட்டிற்காக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? நாங்கள் ஜெபிக்கையில் ஒரு நிமிடம் நீங்கள் இங்கே நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் விலையேறப்பட்ட சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு, என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை வழிநடத்தும் ஆற்றின் மேல் உங்களை வழிநடத்துவார். கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில் வார்த்தையின் பிரசங்கத்திற்காக நான் உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பது நினைவிருக்கட்டும். என்னுடைய சாட்சிக்கு நான் உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கிறேன். மேலும் நான் இந்த இரவு இங்கே நிற்க 55 வயதுடைய ஒரு மனிதன் இல்லை, 53 வயது, ஏப்ரலில் 54 வயது, இங்கே நின்று இந்த கடைசி தரிசனமும் கூட அது பூமியின் மேல் என்னுடைய கடைசி சில நாட்களாக இருக்கலாம் என்பதை நான் அறிவேன். நான் இன்னும் ஒரு சில நாட்களில் உங்களை விட்டு போய்விடலாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஒலிநடாவை கேட்டு உங்களுடைய சொந்த முடிவுக்கு வாருங்கள். அது எதை பொருட்படுத்துகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. ஃபீனிக்ஸில் இங்கே இது நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய கடைசி செய்திகளாக இருக்கலாம் என்று அரைவழியாக விசுவாசித்து, மேலும் தவறாயிருந்த ஏதோ ஒரு காரியத்தை கூறி என்னுடைய பயனலுக்கு அப்பால் உள்ளது என்றும், நான் என்னுடைய வார்த்தைகளினால் நியாயந்தீர்க்கப்படுவேன் என்றும் அறிந்து நான் இங்கே நிற்க விரும்புவேனா? என் சகோதரரே, என் சகோதரிகளே, நான் இதை உங்களுக்கு கூறட்டும். நீங்கள் கூட்டங்களில் இருந்திருக்கிறீர்கள். பகுத்தறிதல் மற்றுமுள்ள காரியங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களிடத்தில் எப்போதாவது கூறியிருக்கிற காரியம் நிறைவேறாமல் இருந்திருக்கிறதா? நான் எவரையும் கேட்பேன், அப்படி இல்லை ஐயா. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தரிசனங்கள் ஒருபோதும் நிறைவேறாமல் இருந்ததில்லை. மேலும் இன்றிரவு நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு கரையையும் துடைப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. மேலும் அது அவ்வாறே இருக்கும். ரத்தத்தால் நிரப்பப்பட்ட ஒரு ஊற்று உண்டு. நீங்கள் அதிலே இப்போது நின்று கொண்டிருக்கிறீர்கள். இம்மானுவேலின் நரம்புகளில் இருந்து எடுக்கப்பட்டது. பூமியின் மேல் விடப்பட்டுள்ள நிச்சயமான ஒரே காரியம், அங்கே பாவிகள் அந்த வெள்ளத்தில் மூழ்கி தங்களுடைய எல்லா பாவ கரைகளையும் போக்குகின்றனர். நான் இப்பொழுது இந்த ஊழியக்காரர்களை, சகோதரர்களை, நீங்கள் எங்கிருந்து ஜனங்களுக்கு மத்தியிலே நடந்து செல்வீர்களா என்று கேட்கப் போகிறேன். யாராவது எப்போதாவது அந்த விதமாக நீங்கள் ஜனங்களோடு ஜபிக்கும்படி ஊழியர்களை அழைக்கிறீர்களா? அப்படியானால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதை காண்பதில் ஆர்வம் கொண்டுள்ள, அதை விரும்புகிற இங்குள்ள ஊழியக்காரர் யாவரும் இங்கு வந்து ஒரு ஜெபக்குழுவாக நிற்கவும். நாம் அங்கே நம்மை ஒன்றாக இணைத்து மற்ற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் விலகி நம்மை பிரித்துக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இன்றிரவு தங்களுடைய பயனலக்கை முத்திரித்துக் கொண்டிருக்கிற புருஷரும் ஸ்திரீகளுமான இவர்கள் அவருடைய வார்த்தையின்படி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின் மேல் அவருடைய பிரசனத்திற்குள் சவாரி செய்து, கர்த்தாவே, இதோ நான் இருக்கிறேன், என்னிடத்தில் என்னை தவிர அழிப்பதற்கு வேறொன்றும் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறுகிறார்கள். நீங்கள் விரும்பினால் நீங்கள் வந்து அவர்களோடு நிற்பீர்களா? வர விரும்புகிற எவரும் வந்திருங்கள். என் சகோதரரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆத்துமாக்களில் ஆர்வம் கொண்டு தீரமுள்ளவர்களாய் இருக்கிற புருஷர்களை நான் காண விரும்புகிறேன். என் சகோதரரே, அது அருமையாக இருக்கிறது என்று நான் யூகிக்கிறேன். வலப்புறமாக சுற்றி பாருங்கள், அது நல்லது. சுற்றி நில்லுங்கள். நாம் இப்பொழுது இசைப்பேழையை இசைப்பவர் இசையை இசைப்பாரானால் அவள் இசைத்தால் நாம் இந்த பாட்டை இப்பொழுது இனிமையாக நல்லமைதியோடு பயபக்தியுடன் பாடுவோமாக. நாம் ஏதோ ஒரு கற்பனையான காரியத்திற்கு வரவில்லை, நாம் ஏதோ ஒரு பாவனை விசுவாசத்துக்கு வரவில்லை, ஆனால் நாம் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக, சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனின் பிரசனத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்களித்தவர், நீங்கள் உங்களுடைய நண்பரை போலவே அவரிடத்தில் பேசுங்கள். கர்த்தாவே, நான் வருந்துகிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று கூறுங்கள். மேலும் நாம் பாடப்போகிறோம். இரத்தத்தால் நிரப்பப்பட்ட ஒரு ஊற்று உண்டு, இம்மானுவேலினுடைய நரம்புகளிலிருந்து எடுக்கப்பட்டது. பாவிகள் அந்த வெள்ளத்தில் அங்கேயே மூழ்கி தங்களுடைய எல்லா பாவ கரையையும் போக்குகின்றனர். அந்த மரித்துக் கொண்டிருந்த கள்ளன் அவனுடைய நாளில் அந்த ஊற்றை கண்டு களி கூர்ந்தான். நான் அவரை போன்ற இழிவானவனாக இருந்தாலும் என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவுகிறேன். உம்முடைய காயங்களிலிருந்து ஓடும் அந்த ஓடையை விசுவாசத்தினால் நான் கண்டது முதற்கொண்டு மீட்பின் அன்பே என்னுடைய கருப்பொருளாய் இருந்து வருகிறது. நான் மரிக்கும் வரை அவ்வாறே இருக்கும். இப்பொழுது உண்மையாகவே எளிமையாயிருங்கள். நீங்கள் ஒன்றுமில்லை, நம்மில் யாருமே ஒன்றுமில்லை. இப்பொழுது அப்படியே உத்தமமாக உங்களுடைய முழு இருதயத்தோடு கட்டடம் முழுவதிலும் எங்கும் உங்களுடைய இருதயங்களையும் மற்றும் தலைகளையும் அப்படியே வணங்குங்கள். எங்களுடைய பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் அவ்வளவு உண்மையானவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் தவறிப்போக முடியாது. அவைகள் தேவனுடைய வார்த்தையாயிருக்கின்றன. அவைகள் தேவனாயிருக்கின்றன. மேலும் நீ என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கூறினேன். இந்த புருஷரும் ஸ்திரீகளும் நம்பிக்கையோடு அவர்கள் சரியில்லை என்பதை அறிந்து அவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்பதை அறிக்கையிட, கர்த்தாவே, இன்றிரவு அவர்கள் முன்னோக்கி நடந்து வந்துள்ளனர். அவர்கள் ஊற்றண்டை வர வேண்டும் என்று கூறின அந்த ஏதோ ஒரு உள்ளார்ந்த அசைவினால் துடிக்கப்பட்டனர் என்பதை அறிந்திருக்கிறார்கள். தேவனால் வாக்களிக்கப்பட்டிருக்கிற ஜீவ தண்ணீரை இலவசமாக பருகுவதற்கு தலைகளும் இருதயங்களும் வணங்கியிருப்பதோடு இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். பிதாவே, உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக அவர்களை ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். நீர் என் பிதா ஒருவனை முதலில் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்று கூறினீர். தேவன் இவர்களை கிறிஸ்துவுக்கு ஒரு அன்பின் வெகுமதியாக அளித்துள்ளார் என்பதையே அது காண்பிக்கிறது. கர்த்தாவே, இதோ அவர்கள் நிற்கிறார்கள். ஒருவரும் அவர்களை என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. தேவனே, நீர் இன்றிரவு அவர்களை பாதுகாத்து அவர்கள் இங்கே நிற்கும் போது அவர்கள் இங்கே பீடத்தண்டை இருக்கையிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்களுக்கு தாரும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் மகத்தான வல்லமை இப்பொழுதே அவர்களுடைய ஜீவியங்களை அவ்வளவாய் நிரப்புவதாக. அவர்கள் தங்களுடைய அறிக்கையை செய்துவிட்டனர். அவர்கள் முன்னோக்கி வந்துள்ளனர். நீ மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன் என்று கூறினேன். அந்த வேலை முடிந்துவிட்டது என்பதை நாங்கள் அறிவோம். இப்பொழுதும் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியினால் வாக்குத்தத்தத்தின் ராஜ்யத்திற்குள்ளாக அவர்களை முத்திரையிடும். கர்த்தாவே, இதை அருளும். உம்முடைய ஆவியை அவர்கள் மேல் ஊற்றும். அவர்களுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக அவர்கள் இருக்கும்படி ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் அவர்களை நிரப்பும். இப்பொழுது கூட்டத்தார் எழுப்பி நிற்கட்டும். இப்பொழுது ஒவ்வொருவரும் ஜெபத்தில் இருங்கள். நாம் இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இதயத்தில் பாவத்தை உடையவர்களாக இருப்பதை உணர்ந்து இன்றிரவு இங்கே வருகிற நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிப்பதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. நீங்கள் விசுவாசத்தினால் இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இது விசுவாசம். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இயேசு, என் பிதா ஒருவனை முதலில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், என்னிடத்தில் வருகிற யாவரையும் என்று கூறி அவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்றார். அவரால் வேறு எதையும் செய்ய முடியாது, ஏனென்றால் அவர் அதை வாக்கு பண்ணினார். புரிகிறதா? இப்பொழுது ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் சார்ந்திருக்க வேண்டாம். அவருடைய வார்த்தையின் பேரில் சார்ந்திருங்கள். புரிகிறதா? வார்த்தை அவனமாய் கூறினது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நிகழ்காலம் நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்கு படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். பரிசுத்த ஆவி என்பது ஊழியத்திற்காக வல்லமையோடு நிரப்பப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆனால் அறிக்கை செய்தலும் மற்றும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதலும் விசுவாசத்தை கொண்டிருப்பதாயும் மற்றும் உங்களுடைய அறிக்கையை செய்தலும் தேவன் உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னித்திருக்கிறார் என்பதும் சுயாதீனமாக உணர்வதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் அடிப்படையின் பேரில் அவர், என் பிதா ஒருவனை முதலில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான் என்றார். புரிகிறதா? இப்பொழுது தேவன் உங்களை முதலில் இழுக்க வேண்டும். என்னிடத்தில் வருபவனை நான் அவனை புறம்பே தள்ளுவதில்லை. புரிகிறதா? பார்த்தீர்களா? நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரே காரியம் நீங்கள் பெற்றுள்ள, அவர் உங்களுக்காக மரித்தார். 1900 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவர் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். புரிகிறதா? அவர் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ஏற்றுக்கொள்வீர்களா? வேறு வார்த்தைகளில் கூறினால், அவர் உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டபடியினால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நீங்கள் மகிழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவீர்களா? அவர் அதை செய்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் கரங்களை அப்படியே உயர்த்தி, அவர் என் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றும், ஆமென், என் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். சரி, இப்பொழுது நீங்கள் இப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கான ஒரு விண்ணப்பதாரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பெற்றிருக்கவில்லை என்றால், நீங்கள் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த மனிதர்களில் ஒருவர் அதை பார்த்துக் கொள்வார். ஆனால் இப்பொழுது அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு முன்னே பேதுரு இந்த வார்த்தைகளை இன்னும் பேசுகையில், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். ஏன்? அவர்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பின் கீழ் இருந்தனர். இப்பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பின் கீழ் இருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையாக இருக்கும் ஏதோ ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக உங்களை உத்தரிக்கும் அந்த ஏதோ ஒரு காரியம் இப்பொழுது உங்களுக்கு வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லையா? உங்களுக்கு அது வேண்டியதில்லையா? நிச்சயமாக நீங்கள் விரும்புகிறீர்கள். அதுவே உங்களுடைய காத்துக்கொள்ளும் வல்லமையா இருக்கிறது. புரிகிறதா? அவர்கள் மேலறையில் கூட்டப்பட்டிருந்தனர். அவருடைய நாமத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டனர். அப்பொழுது ஊழியத்திற்கான வல்லமை வந்தது. பார்த்தீர்களா? ஓ, அதுதான் இப்பொழுது உங்களுக்கு வேண்டும். நீங்கள் அதை இப்பொழுதே பெற்றுக்கொள்ள முடியும். அது இப்பொழுதே உங்களுக்கானதா இருக்கிறது. இப்பொழுது சகோதரரே, மேலே நடந்து பாருங்கள். இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கரங்களை இந்த சகோதரர் மீது வைத்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமாக. சகோதரர்களே, மேலே நடந்து பாருங்கள், மேலே நடந்து பாருங்கள். இப்பொழுது முழு சபையாரும் இப்பொழுது உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஒவ்வொருவருமே, எங்களுடைய பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்குள்ள ஒவ்வொரு இருதயத்தையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். தங்களுடைய ஜீவியங்களில் தேவனுடைய வல்லமையையும் மற்றும் தேவனுடைய பிரசன்னமும் நிறைந்து வழியும்படியாய் இங்கே நின்று கொண்டு காத்துக் கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளட்டும்.